ஆண்டவர்கள் உண்மை உத்தத்தோடு ஆண்டவரை முழு இருதயத்தோடு உங்களுடைய வார்த்தையை தியானிக்க கேட்க கிருபை செய்தலும் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நீத்தாமே ஆசீர்வாதம் தரலும் கர்த்தாவே. ஒவ்வொருவரும் அண்டர் நீத்தாமே நன்மையினால் நிரப்பும் ஆண்டவரே. இந்த வார்த்தையை அவன் கேட்கும் பொழுது ஒவ்வொருவருக்கும் அண்டர் விசுவாசத்தை அதிகரிக்க செய்தலும் இப்பொழுது அண்டரே இந்த ஊரடங்கு உத்தரவின் மத்தியிலே நாங்கள் காணப்படும் பொழுது எங்களுக்கு இப்போ அதிக விசுவாசம் தேவைப்படுகிறது. மோர் ஃபெய்த் எங்களுக்கு தேவைப்படுகிறது. அதுக்கண்டரை இன்னைக்கு நாங்கள் தியானிக்கிற வேத வசனமானது எங்களுக்கு அந்த மோர் ஃபெய்த்தை கட்டளையிடட்டும் கர்த்தாவே. ஒவ்வொருவரும் அதிக விசுவாசம் உள்ளவர்களாக இருந்து இந்த ஆண்டரே இந்த சோதனையை நாங்கள் ஜெயித்து மறுபடியும் உம்முடைய கூடாரத்தில் உம்முடைய ஆண்டரை அங்கீகரித்த அந்த ஆலயத்திலே வந்து உம்மை ஆராதிக்கும்படியான சிலாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்தல்லும் கர்த்தாவே. அதுவரைக்கும் எங்களை நீ பாதுகாத்துக் கொள்ளும். இந்த லைவ் மூலமாக எங்களுக்கு நீர் ஆண்டரை தடையில்லாமல் மெசேஜ் நீ கட்டளையிட்டல்லும் கர்த்தாவே. ஒவ்வொருவருக்கும் ஆண்டரே நீ எல்லா ஆண்டு நன்மையான ஈவுகளினாலே நீ நிறைத்தல்லும் கர்த்தாவே. துதிக்கிற ஆண்டரே இப்பொழுது கூட அடியேனை ஆண்டரே நீர் மறைத்து நீர் பேசும் கர்த்தாவே. இங்கு பேசப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீ தாமே ஆசீர்வதித்தல்லும். அது போகிற இடமெல்லாம் ஆண்டரே 100 மருதமாக அது பலன் தரட்டும் கர்த்தாவே. ஒரு வார்த்தையிலாகும் அது தரையிலே விழுந்து போகாதபடிக்கு நீர் அனைத்தையும் ஆசீர்வதித்தல்லும் கர்த்தாவே. ஆண்டரே எல்லா வார்த்தையிலும் பேச அடியனுக்கு நீர் ஒன்றை உதவி செய்தாரலும் ஆண்டரே. பசுத்தாவியை கட்டளையிட்டாரலும் ஆண்டரே. அனாயிண்டிங்கை தந்து வல்லமையோடு பிரீச் பண்ண அடியனுக்கு நீ கிருபை செய்தாரலும் கர்த்தாவே. எல்லா மீதியான காரியங்களும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஒருவர் மாத்திரமே மகிமைப்படுவராக. கர்த்தர் மீட்பரும் அருமை இரட்சகராகிய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நமக்கு பிரயோஜனமாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஆதியாகமம் 22:15-18 வரை வாசிப்போம்.
கர்த்தருடைய தூதனானவர் 2 வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்புக் கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும், உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்பணிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார்.
போதும். இன்னைக்கு கொடுக்க போற செய்தியின் தலைப்பு த பேட்ரியார்ச் ஆபிரகாம். கோத்திரபிதா ஆபிரகாம் என்ற தலைப்பிலே நம்ம செய்தி பார்க்க இருக்கிறோம். இப்பொழுது நம்ம வாசிக்கப்பட்ட அந்த வேத வசனத்திலே அங்கே அவன் கர்த்தர் அவனுக்கு சொல்லுகிற காரியத்தை நம்ம பார்க்குறோம். அவன் வந்து கர்த்தர் ஆபிரகாமுக்கு அவனுடைய ஒரே பேரான குமாரனை அங்கே பலி செலுத்தும்படியாக அவங்க சொல்லுகிறார். அங்கே வந்து ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதலை இங்கே பார்க்குறோம். 18 பார்க்கும்பொழுது, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் என்று சொல்லும் பொழுது அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தான். ஹலலூயா. ஓபிடியன்ஸ் இஸ் பெட்டர் தேன் சாக்ரிஃபைஸ். ஹலலூயா. 1 Samuel 15:22 நம்ம அந்த வசனத்தை வாசிக்கிறோம். ஓபிடியன்ஸ் இஸ் பெட்டர் தேன் சாக்ரிஃபைஸ். அது வந்து கர்த்தருடைய வார்த்தை வரும்பொழுது அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், முழுமையான ஒப்பு கொடுத்தல் வேணும். அந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு முழுமையாக ஒப்பு கொடுக்கும் பொழுது அதுக்கு என்ன, கர்த்தர் வந்து தன்னுடைய ப்ராமிஸ் அங்கே நிறைவேற்றுகிறார் என்று பார்க்கணும். இங்கே ஆபிரகாமுடைய ஒபீடியன்ஸை நம்ம பார்க்குறோம். கர்த்தர் வந்து ஆபிரகாமுக்கு ஒரு வாக்கு தத்தம் பண்ணியிருந்தார். அந்த வாக்கு தத்தத்துக்கு அவன் எவ்விதமாக செவி கொடுத்தான். கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாவற்றுக்குமே அவன் வந்து ரொம்ப அதிகமாக அவன் வந்து ரொம்ப ஒரு ஒபீடியன்ஸ் அவனுக்கு இருந்தது. ரொம்ப கீழ்ப்படிதல் உள்ள ஒரு தேவ பக்தியில் ஒரு மனுஷனாக இருக்கிறான். அதனால தான் என்னது அவனுக்கு வந்து ஃபாதர் ஆஃப் ஃபெய்த் என்று அவனுக்கு பெயர் வந்தது என்று பார்க்குறோம். அவன் விசுவாசிகளின் தகப்பனாக இருக்கான். அதிக விசுவாசம் உள்ளவன். அவன் ஜாதிகளின் தகப்பனாக இருக்கிறான். அப்படியாக வரும்பொழுது எதெல்லாம் பார்க்கும்பொழுது இவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு முழுமையாக கீழ்ப்படிந்தான். முழுமையாக அது விசுவாசித்து தன்னை அதுக்கு முழுமையாக ஒப்பு கொடுக்கிறவனாக இருந்தான். ஹல்லேலூயா. அவன் வந்து என்ன கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு வரும்பொழுது அவன் டோட்டல் சரண்டரன்ஸ் பண்ணாங்க. முற்றிலுமான ஒரு ஒபீடியன்ஸை அவன் தரும்பொழுது அவன் வந்து அந்த கர்த்தருடைய வார்த்தையை வந்து 100% அவன் வந்து பிலீவ் பண்ணபடினால த ஃபாதர் ஆஃப் ஃபெய்த் என்ற அந்த டைட்டில் அவனுக்கு கிடைச்சது. எதனால்னா அவன் எத்தனை காலமானாலும் கர்த்தர் அவனுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கும் பொழுது அந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார் என்ற அந்த விசுவாசத்தை அவன் கடைசரிய உடையவனாக இருந்தான். ஹல்லேலூயா. காட் வந்து அவனுக்கு ஒரு ப்ராமிஸை கொடுத்திருந்தா. காட் மேட் ஹிம் த ப்ராமிஸ் டு இன்ஹெரிட் த எர்த் அண்ட் ஹிஸ் சீட் என்று சொல்லப்பட்டிருக்கு. அங்கே வந்து கர்த்தர் அவனுக்கு வந்து ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்தார். நீ கால் வைக்கும் தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். அது மட்டும் இல்லாமல் உன் சந்ததியாருக்கும் அதை கொடுத்தேன் என்று சொல்லும் பொழுது இங்கே அங்கே டபுள் ப்ராமிஸ் அங்கே கொடுக்கப்பட்டிருக்குது. அதே போல் அவனுக்கு கர்த்தர் வந்து அவனிடத்துல பேசும்பொழுது முதலாவதாக அவனிடத்துல கர்த்தர் பேசும்பொழுது அவனுக்கு வந்து ஒரு 75 ஓல்டு மேனாக இருக்கிறான். சாரால் வந்து 65 வயதுடையவளாக இருக்கிறாள். இப்பொழுது வந்து அங்க என்னது ஒரு முதலாவது கர்த்தர் சொல்லுகிறது என்னது, ஒரு கம்ப்ளீட் செப்பரேஷனை அங்க சொல்லுகிறார், முற்றிலுமான ஒரு பிரித்தெடுக்கப்படுதலை அங்கு சொல்லுகிறார். முற்றிலுமான பிரித்தெடுக்கலை சொல்லும் பொழுது அவன் எப்படியாக அதுக்கு ஒப்பு கொடுத்தான் பார்க்கிறோம். ஆதியாகமம் 12:2 வாசிப்போம்.
கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய்.
இங்க வந்து இவனுக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுக்கிறார். அதுக்கு முன்னதாக ஒரு டோட்டல் செப்பரேஷனை அங்கே கட்டுகிறார், ஒரு கம்ப்ளீட் செப்பரேஷனை வேணும் என்று சொல்லுகிறார். முதல் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லும் பொழுது, அதுக்கு இவன் முதலாவது அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான். அதுக்கு 2 வசனமும் என்ன பார்க்கும் பொழுது அவனுக்கு அங்க ஒரு ப்ராமிஸ் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா அந்த ப்ராமிஸ் எப்பொழுது நிறைவேறும், அது என்ன வேலையில அது நிறைவேறும், இன்னும் எவ்வளவு நாள் இருக்கிறது, எந்த ஒரு அங்க டைம் அங்க மென்ஷன் பண்ணப்படவில்லை. உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பான்னு சொல்லும் பொழுது அவன் அந்த வார்த்தையை முழுமையாக விசுவாசித்தான். அங்க டோட்டல் ஒரு ஃபுல் ஒபீடியன்ஸ் அங்க கொடுத்தான். அந்த ஒபீடியன்ஸ் என்ன பண்ணுது, அவனை வந்து ஒரு கம்ப்ளீட் செப்பரேஷன்ல கொண்டு வருது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளிடத்துல வார்த்தையானது வருகிறது. இப்பொழுது மெசேஜ் ஆஃப் த ஹவர் நம்ம மத்தியிலே வந்திருக்கும் பொழுது அந்த வார்த்தைக்கு நாம வந்து ஃபுல் ஒபீடியன்ஸை நம்ம கட்டளையிட வேண்டும், கொடுக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ஒரு கம்ப்ளீட் செப்பரேஷன் நமக்கு வந்து தேவைப்படுகிறது. இந்த உலகத்திலிருந்து முற்றிலுமாக நம்ம வந்து பிரித்தெடுக்கப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏன்னா நம்ம இன்னைக்கு என்னது வார்த்தையில இருக்கும் பொழுது நம்ம ஒரு ஆட் பாலாக இருக்கிறோம். உலகமானது இன்னைக்கு என்னது எல்லாமே வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்ல வந்து சூழ்ந்து இருக்கும் பொழுது அந்த உலகத்திலிருந்து நாம் இன்னைக்கு பிரித்தெடுக்கப்பட்டு வந்திருக்கோம். எந்த பிரித்தெடுத்திருக்குது, அந்த கர்த்தருடைய வார்த்தை வரும்பொழுது அது நம்ம வந்து ஒரு கம்ப்ளீட் செப்பரேஷனை கொண்டு வந்திருக்கிறது. வேர்ல்ட்ல இருந்து வேர்ல்லி திங்ஸ் வேர்ல்லி கைண்ட் ஆஃப் எல்லா விதமான காரியத்திலிருந்தும் நமக்கு வந்து இப்ப ஒரு கம்ப்ளீட் செப்பரேஷனை கொண்டு வந்திருக்கிறது. எதனால, கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம வந்து ஃபுல் ஒபீடியன்ஸ் நம்ம கொடுத்தனால. ஹல்லேலூயா. அது வந்து நமக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் செப்பரேஷனை கொண்டு வரும் பொழுது நமக்கு கர்த்தர் ஒரு ப்ராமிஸை கொடுக்கிறார். அந்த ப்ராமிஸ் வந்து என்னது, மில்லினியமா இருக்கிறது, அது பாடி சேஞ்ச் ஆக இருக்கிறது, அது எட்டர்னல் லைஃப் ஆக இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த ப்ராமிஸ் வந்து அதை நிச்சயமாக நிறைவேற்றுவார். அதனால இந்த ஆபிரகாம் வந்து அதுக்கு ஒரு பேட்டர்னாக இருக்கிறான். அவனுக்கு ஒரு கம்ப்ளீட் செப்பரேஷன் தேவைப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் சில சோதனைகளை அவன் வந்து அங்கே வந்து ஜெயிக்க வேண்டியதாக இருந்தது. சோதனைகள் அவனுக்கு வரும்பொழுது அந்த சோதனைகளிலே அவன் ஜெயிக்க வேண்டியவனாக இருந்தது. அவனுடைய விசுவாசமானது எப்படியாக கிரியை செய்கிறது என்பதை கர்த்தர் வந்து அவனை சோதித்து பார்த்தார். அதில் அவன் வந்து எப்படி அவன் விளங்கினான், கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் வந்து எவ்வளோ கடைசி வரைக்கும் எப்படி அவன் இருந்தான் என்பதை தான் நம்ம ஆபிரகாம் வந்து அதுக்கு ஒரு பேட்டர்னாக இருக்கிறான். ஹல்லேலூயா. அவன் வந்து என்னது ஒரு டோட்டல் முழுமையாக பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ஜீவியத்தை அவன் ஜீவித்தான். அதனால அவன் என்னது, அதனாலும் வந்து அவன் பார்க்கும்போது 75 வயதாக இருக்கும் பொழுது அங்க அந்த கம்ப்ளீட் செப்பரேஷனே வந்தது. ஆனாலும் வந்து அவனுக்கு ரொம்ப வருஷங்கள் கடந்தாலும் அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதம் நடக்கவில்லை. கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தமானது அது நிறைவேறாதபடிக்கு அது காலம் தாழ்த்தி கொண்டு போகும் பொழுது அவன் வந்து எந்த விதத்திலையும் அவன் டிஸ்கரேஜ் ஆகல. ஹல்லேலூயா. அவன் எந்த விதத்திலையும் அவனுடைய விசுவாசமானது குறைந்து போகவில்லை. எந்த விதத்திலும் அவன் வந்து கர்த்தருடைய வார்த்தையை ஒரு கடுகளவு கூட அவன் சந்தேகப்படாதபடிக்கு அவன் வந்து வார்த்தையிலே உறுதியாக இருந்தான் என்று பார்க்கிறான். ஆமென். அதுதான் வந்து கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எவ்வளவு நாள் போனாலும் வந்து என்னது, கர்த்தர் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கும் பொழுது அது கர்த்தர் வந்து அதை நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார் என்ப அந்த ஃபெய்த்தை வந்து ஆபிரகாம் உடையவனாக இருந்தான். அதனால என்னது, அந்த வாக்கு தத்தத்தை அவன் சந்தேகப்படவில்லை என்று பார்க்கிறோம். ரோமர் 4:19-22 வரைக்கும் வாசிப்போம்.
அவன் விசுவாசத்திலே பலவீனமா இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனா இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான்.
பார்க்கும் பொழுது அவன் வந்து விசுவாசத்திலே வல்லவனான. எதனால, அவன் வந்து 75 வயசுல அவனுக்கு ப்ராமிஸ் வந்துருச்சு. இப்ப அவனுக்கு வந்து ஏறக்குறைய 100 வயது ஆக போகுது. ஆனாலும் கர்த்தர் அவனுக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை அவன் விசுவாசித்தான். விசுவாசத்திலே அவன் வல்லவனானான் என்று பார்க்கிறான். அடுத்த வசனத்தை வாசிப்போம்.
ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது.
ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால என்னது, நீதியாக எண்ணப்படும் பொழுது அந்த ப்ராமிஸ் வந்து நிச்சயமாக நிறைவேறும். ஹல்லேலூயா. அவன் வந்து எவ்வளவு விசுவாசம் உள்ளவனா இருக்கிறான், அவன் விசுவாசம் எவ்வளவு தூரம் இருக்கிறது என்பதை கர்த்தர் அங்க சோதித்து பார்க்கும் பொழுது அந்த சோதனையிலே அவன் வந்து கொஞ்சம் ஜெயித்தான், அவன் சோதனையிலே அவன் பொன்னாக விளங்கினான் என்று பார்க்கிறோம். அதே போலதான் இன்னைக்கு என்னது, வார்த்தை நம்ம இடத்துல வரும் பொழுது அது என்னது, பல சோதனைகளை நமக்கு கொண்டு வருகிறது. அந்த சோதனைகளிலே வந்து நாம ஜெயிக்க வேண்டும். அதை வந்து கர்த்தர் அதிலே விருப்பமாயிருக்க, ஒரு விசுவாசியை வந்து கர்த்தர் வார்த்தையில வரும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையில ஒரு மனுஷன் வரும் பொழுது அவனை வந்து சோதித்து பார்க்க, அவன் எவ்வளவு நிச்சயமாய் அந்த வார்த்தையை அவன் பிடித்து கொண்டிருக்கான், எவ்வளவு உறுதியாக இருக்கிறான் என்பதை அவர் கர்த்தர் வந்து சோதித்து பார்க்கிறார். சோதித்து பார்க்கும்பொழுது ஆபிரகாமை சோதித்தது போல ஒவ்வொரு மனுஷனையும் அவர் சோதித்து பார்க்கும் பொழுது அவன் அந்த வார்த்தையிலே அதிக நிச்சயம் உள்ளவனா இருக்கிறான், அதிக விசுவாசம் உள்ளவனா இருக்கிறான் என்று சொல்லும் பொழுது அதே வாக்கு தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஒரு ப்ராமிஸ் கொடுத்து அவன் அந்த சோதனையை ஜெயிக்கும் போது அதை கர்த்தர் எப்படி நிறைவேற்றுகிறாரோ அதே போல வந்து நமக்கும் அதை நிறைவேற்றுவார் என்று பார்க்க. அடுத்த வசனத்தை வாசிப்போம்.
அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது.
அது அவனுக்காக மாத்திரமல்ல அது நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அங்கே கர்த்தர் வந்து ஆபிரகாமுக்கு செய்த அதே காரியத்தை இங்க நமக்கும் செய்ய முடியும். ஆமென். ஏனென்றால் அதே ஃபைத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும், அதே ஒபீடியன்ஸ் நமக்கு தேவைப்படுகிறது. நாம வந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு வந்து முழுமையா டோட்டல் செப்பரேஷன் நமக்கு தேவைப்படுகிறது. இதெல்லாவற்றையும் நாம் செய்யும் பொழுது கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தை அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆமென். இந்த வேளையில என்னது, அதிக கிரிட்டிக்ஸ் வருவாங்க. கிரிட்டிக்ஸ் எல்லாவற்றையும் நம்ம வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. இங்க ஆபிரகாம பார்க்கும் பொழுது அவனுக்கும் கிரிட்டிக்ஸ் வந்திருக்கலாம். ஏன்னா கர்த்தர் வந்து அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், ஃபாதர் ஆஃப் நேஷன்ஸ் என்ற அந்த வாக்குத்தத்தை கொடுத்திருக்கார். உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்ற அந்த ப்ராமிஸ் கொடுக்கும் பொழுது அவன் ஃபாதர் ஆஃப் நேஷன்ஸ் என்று அழைக்கப்படுகிறான். அப்படியாக இருக்கும் பொழுது இப்ப அவனிடத்துல என்ன க்வெஸ்சன் கேட்பாங்க, நீ ஃபாதர் ஆஃப் நேஷன் சொல்றீங்களே, உனக்கு வந்து எத்தனை குழந்தைகள் இருக்கிறது என்று கேட்கும் பொழுது அங்க இப்பொழுது அவனுக்கு ஆன்சர் என்ன, நில், அவனுக்கு வந்து எனது குழந்தைமா இல்ல, அங்க ஈசாக்கு இன்னும் பிறவாமல் இருக்கிறான், ஆனா கர்த்தர் வாக்குத்தத்தம் வந்து நிறைவேற்றுவார் என்ற விசுவாசத்தை உடையவனா இருக்கிறான். எவ்வளவு கிரிட்டிக்ஸ் வந்தாலும் அந்த கிரிட்டிக்ஸ் மத்தியில கர்த்தருடைய வார்த்தை அது உண்மை, அவர் மாறாதவராய் இருக்கிறார் என்ற அந்த விசுவாசத்தை உடையவனாக இருந்தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு அதே தான் இப்ப நமக்கு வார்த்தையில வரும்பொழுது, இந்த மெசேஜ் ஆஃப் தி ஹவர்ல வரும்பொழுது அநேக கிரிட்டிக்ஸ் வருவாங்க, அநேக கிரிட்டிக்ஸ் என்ன பண்ணுவாங்க, நம்மளே வந்து பலவிதமான வந்து கேள்விகளால் நம்மளை வந்து அவர்கள் துளைக்கும் பொழுது நமக்கு இருக்கிற ஒரே வீடு என்னது, கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார், அதை நிச்சயம் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. அவர் என்னைக்குமே வந்து மாறாதவராய் இருக்கிறார், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறார். அவர் கொடுத்த ப்ராமிஸ் வந்து நிச்சயமாக வந்து அவரால் நிறைவேற்ற முடியாமல் போகாது. அந்த ஃபெய்த்தை வந்து ஆபிரகாம் இருந்தது. கர்த்தர் வந்து ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கும் பொழுது நிச்சயமாக அவரால் வந்து முடியாத ஒரு காரியத்தை வாக்குத்தத்தம் பண்ண முடியாது. அவர் கர்த்தர் பார்க்கும் பொழுது அவர் பார்வையிலே அவருடைய கரத்திலே கூடாத காரியம் வந்து ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. அவர் ஒரு ப்ராமிஸை கொடுத்திருக்கும் பொழுது நிச்சயமாக அந்த ப்ராமிஸை அவர் நினைவு கூறுவார், அதை நிச்சயமாக நிறைவேற்றுவார். அந்த ஃபெய்த்தை உடையவனாக இருக்கும் பொழுது இப்பொழுது அதே சந்ததி, ஆபிரகாம் சந்ததியார் அனைவரும் வந்து அதே ஃபெய்த்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எவ்ரி ட்ரூ சீட் ஆஃப் ஆபிரகாம் பிலீவ்ஸ் த சேம் திங். ஐ மீன் எல்லாம் வந்து உண்மையான ஆபிரகாமுடைய வித்தா இருக்கிற ஒவ்வொருவரும் அதே போல ஒரு விசுவாசத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். நாம இன்னைக்கு என்னது, ஒரு ஸ்பிரிச்சுவல் சீடாக இருக்கும், ஆபிரகாமோட ஒரு ஸ்பிரிச்சுவல் சீடாக நாம இருக்கிறோம். இன்னைக்கு அவனுக்கு அன்னைக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தமானது இன்னைக்கு நம்ம முன்னாடி இருக்கிறது. நமக்கும் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அதே விசுவாசத்தை ஆபிரகாம் எப்படி விசுவாசித்தானோ அதே விசுவாசத்தை நாம வந்து உடையவர்களாக இருக்கிறோம் என்றால் நாம வந்து ஒரு உண்மையான வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் சீட் ஆஃப் ஆபிரகாம் இருக்கிறோம். ஆமென். நமக்கு வந்து என்னது, இன்னைக்கு வந்து தசை த லார்ட் என்ற சொல்லப்பட்ட எல்லாமே வந்து அது நிச்சயமாக நிறைவேறும். கர்த்தரால் சொன்னப்பட்ட வார்த்தை இப்போ நமக்கு பைபிள் இருக்கிறது, அந்த பைபிளில் வந்து கர்த்தருடைய வார்த்தைகளாக இருக்கிறது. அது எல்லாமே வந்து அந்த வேர்டு வந்து அது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. அது எல்லாவற்றையுமே நிறைவேற்ற முடியும். எல்லாமே நமக்கு ஒரு இன்னைக்கு வந்து ஒரு திஷ்டாந்தமாக இருக்கிறது. எல்லாமே நமக்கு ஒரு பேட்டர்ன்ஸாக இருக்கும் பொழுது அதை நம்ம கிளைம் பண்ணும் பொழுது அதில் நம்ம விசுவாசம் உடையவர்களாக இருந்து அதை நம்ம பற்றி கொண்டு நம்ம அந்த விசுவாச சோதனையை ஜெயிக்கும் பொழுது அந்த ஆபிரகாமுக்கு கர்த்தர் எப்படி வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினாரோ அதே போல வந்து இன்னைக்கு நமக்கும் நிறைவேற்றுவார் என்று பார்க்கிறோம்.
ஆமென்.
அங்க ஆபிரகாமுக்கு வந்து ஒரு ஒரு சோதனை மட்டுமல்ல, அவனுக்கு ஒரு டபுள் டெஸ்ட் வைக்கிறார். முதலாவது சோதனை என்னவென்றால், அவனுக்கு வந்து 25 வருடம் அவன் காத்திருக்க வேண்டியதா இருந்தது. உன்னை வந்து ஒரு பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொல்லி அவனை வந்து பிரித்தெடுத்தார். அந்த பிரித்தெடுத்த பொழுது அவன் 25 வருடம் காத்திருந்து அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஈசாக்கை அவன் வந்து பெற்றான் என்று பார்க்கிறோம். இப்பொழுது வந்து இரண்டாவது சோதனை அவனுக்கு வருகிறது. அது என்னவென்றால், அதேமம் 22:2 வாசிப்போம்.
இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே என்றார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசோதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய், அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார்.
இப்பொழுது கர்த்தர் வந்து இரண்டாவது சோதனை அவனுக்கு கொண்டு வருகிறார். அவனுக்கு வந்து இப்பொழுது மகன் பிறந்திருக்கிறான். ஈசாக் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த குமாரன் அவனுக்கு பிறந்திருக்கும் பொழுது, இப்பொழுது அந்த உன் ஒரே புத்திரனை நீ வந்து இப்பொழுது நான் காட்டும் மலையின் மேல நீ வந்து அவனை தகன பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது, இது அவனுக்கு ஒரு பெரிய ஒரு சோதனையாக இருக்கிறது. கர்த்தர் முதலாவது அவனுக்கு என்ன வாக்குத்தத்தம் பண்ண, அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொல்லும் பொழுது அந்த வாக்குத்தத்தத்துக்கான எவிடன்ஸ் எதுன்னு பார்க்கும் பொழுது, இந்த ஈசாக்கு தான் அந்த வாக்குத்தத்துக்கு ஒரு ஆதாரமாக இருக்கிறான். ஏன்னா ஈசாக்கு மூலமாக அவனுடைய சந்ததி விளங்கும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ண, உனக்கு ஒரு ஜனத்தை கொடுப்பேன் என்று சொல்லும் பொழுது, உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், நீ வந்து வானத்தின் நட்சத்திரங்களை போல் உன்னோட சந்ததி பெருகும், கடற்கரை மணலை போல உன்னுடைய சந்ததி பெருகும் என்று அப்படியே வாக்குத்தத்தம் கொடுக்கும் பொழுது அதற்கு ஆதாரமாக என்னது, அதுக்கு எவிடன்ஸ் யாரு, அந்த ஈசாக்கு தான். ஹல்லேலூயா. அதுதான் அவனுக்கு வந்து ஒரு ஆதாரமாக இருக்கு. அந்த எவிடன்ஸை இப்பொழுது அழிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அது ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனையா இருக்கிறது. டிஸ்ட்ராய் எவ்ரி எவிடன்ஸ் தட் ஹி ஹேட் தட் the promise would be fulfilled. அந்த வாக்குத்தத்தமானது நிறைவேறுவதற்கு அந்த அதுதான் ஒரு எவிடன்ஸ் ஆ இருக்கிறது. இப்போ அந்த எவிடன்ஸை நீ டிஸ்ட்ராய் பண்ண என்று சொல்லும் பொழுது அவன் அதற்கும் செவி கொடுத்தான். ஹல்லேலூயா. அவன் ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை வரும்பொழுது அந்த வார்த்தை வந்து நிச்சயமாக வந்து அது கர்த்தர் நிறைவேற்றுவார், அவனை வந்து மரித்து போனாலும் அதிலிருந்து அவனை எழுப்புவார் என்று தனக்கு வந்து அப்படியாப்பட்ட ஒரு விசுவாசத்தை உடையவனாக இருந்தான். அந்த நேரத்தில் என்னது, நமக்கு வந்து ஒரு கர்த்தர் வந்து ஒரு ப்ராமிஸை கொடுத்துருக்கும் பொழுது அதுக்கு நம்ம ஆதாரமாக நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை நம்பிக்கொண்டு இருப்போம். அந்த ஆதாரத்தையும் அழிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து முழும்புது என்ன ஆகும், நிறைய பேருடைய அங்க விசுவாசமானது அது சோர்ந்து போகும். இப்படி நடக்கும்னு நினைச்சேனே, இப்போ அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டதே அப்படின்னு நினைப்போம். ஒரு சிலர் என்ன நினைப்பாங்க, நிறைய பேர் வந்து மனுஷன்னு நம்புவாங்க. இந்த அரசியல்வாதியை வந்து ஒரு சிலர் நம்பும் பொழுது இந்த அரசியல்வாதி மூலமாக நமக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாபை நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது திடீர்னு பார்க்கும் பொழுது அந்த அரசியல்வாதியோட பதவி போயிச்சுன்னா அவங்க என்ன ஆகும், இவங்க வந்து என்னது ஒரு இவங்க அந்த வேலை கிடைக்கும் என்ற நம்பிக்கையானது போயிடும். அது போல என்னது, ஒரு காரியத்தை வந்து நினைத்து அதன் மூலமாக இந்த இது நிறைவேறிடும், நம்மளோட வாஞ்சை நிறைவேறிடும், நம்ம ஆசை நிறைவேறிடும் காத்திருப்பாங்க ஒரு சிலர். ஆனா வந்து அதுக்கு எதிராக சூழ்நிலை இருக்கும் பொழுது அவங்க சோர்ந்து போக வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படலாம். அதே போல என்னது, கர்த்தருடைய பிள்ளைகளை வந்து வார்த்தையை நம்ம விசுவாசித்து இருக்கும் பொழுது இந்த காரியத்தை கர்த்தரின் வாழ்க்கையில நிறைவேற்றுவார். எனக்கு வந்து ஒரு வீடு வாசல் ஏற்பட வேண்டும், எனக்கு இந்த இடத்துல இருந்து ஒரு பணம் வர வேண்டியிருக்கு, அது வந்துருச்சுன்னா நான் வந்து வீடை கட்டிடுவேன், கர்த்தர் எனக்கு அப்படி கிரியை செய்வார்னு சொல்லும் பொழுது அது வர வாய்ப்பு இல்லாமல் போனா அவங்க எனக்கு என்ன ஆகும், அவங்களோட விசுவாசமானது சோர்ந்து போகும். ஆனா வந்து என்னது, கர்த்தர் வேற ஒரு வழியை வச்சிருப்பார். ஹல்லேலூயா. அந்த ஃபெய்த்தை உடையவர்களா இருக்கணும். கர்த்தர் எப்படினாலும் வந்து நிறைவேற்றுவார், எனக்கு ப்ராமிஸ் கொடுத்திருக்கும் பொழுது அது நிச்சயமாக நிறைவேறும் என்ற அந்த விசுவாசத்தை உடையவனாக ஆபிரகாம் அப்படித்தான் விசுவாசம் உடையவனா இருந்தான். என்னது, ஈசாக்கு மூலமாக உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லி இருக்கும் பொழுது இப்பொழுது அவனை பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். பலி செலுத்தினால் தகன பலியாக ஒப்பு கொடுக்கும் பொழுது அவனை வந்து கர்த்தர் வந்து அவனை சாம்பலில் இருந்தும் அவனை உயர்த்த முடியும் என்ற அந்த விசுவாசத்தை உடையவனாக இருந்தான். ஹல்லேலூயா. எபிரேயர் 11:11 பதினேழுல இருந்து பத்தொன்பது வரை வாசிப்போம்.
மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்புக் கொடுத்தான். ஈசாக் இடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனுடைய சொல்லப்பட்டிருந்தது. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலும் இருந்தும் எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனே பலியாக ஒப்புக் கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக் கொண்டான்.
இங்க வந்து பார்க்கும் பொழுது என்னது, கர்த்தர் வந்து அங்க பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் சொல்லும் பொழுது அவன் ஒப்புக் கொடுத்தான். ஹல்லேலூயா. அவன் அதை சிறிதும் அவன் வந்து பயப்படல, அவன் அவிசுவாசம் அதை செய்தான் என்று பவர் எதனால அவன் செய்தான் கர்த்தர் வந்து அவனை மரித்தோடு மரித்தாலும் அவனை வந்து உயிர்த்தெழ சொல்வார் என்ற அந்த விசுவாசத்தை உடையவனாக இன்னைக்கு ஒரு சில போதவர்கள் வந்து தவறாக பிரீச் பண்றாங்க. இந்த காரியத்தை வந்து தவறாக பிரீச்சர் பிரசங்கம் பண்ணா அது முற்றிலும் தவறானதா இருக்கிறது. ஏன்னா இவன் தான் வந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரன் மூலமா தான் அவனுடைய சந்ததி விளங்க வேண்டும். இன்னும் 100 ஈசாக்கை அவரால் தர முடியும் தான், அது இல்லைன்னு சொல்லல. ஆனா வந்து கர்த்தர் என்ன வாக்குத்தத்தம் பண்ணிக்கா, இந்த ஈசாக்கின் மூலமா தான் வாக்குத்தத்தம் பண்ணிருக்கும் பொழுது அவன் மூலமா தான் அது விளங்குமே தவிர, மற்ற 100 ஈசாக்கை தருவார் என்று சொன்னால் அது வந்து அது மேட்ச் ஆகாது, வேர்டோட அது வந்து மேட்ச் ஆகாது. அது என்னது, அந்த அந்த விசுவாசத்தையுடன் ஆபிரகாமுக்கு அந்த ஃபெய்த் தான் இருந்தது. இந்த குமாரன் எல்லாம் எனக்கு இன்னொரு குமாரனை கர்த்தர் கொடுப்பார் அப்படி அவன் விசுவாசிக்கல. இந்த குமாரன் மரித்து போனாலும் அவன் சாம்பலில் இருந்தாவது அவனை உயிர்த்தெழ செய்வார் என்ற அந்த விசுவாசத்தை உடையவனாக இருந்தான். ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் என்னது, அது அந்த விசுவாசம் உடையவனாக இருந்தனால என்னது, ஒரு பாவனையாக அவன் வந்து அவன் திரும்பவும் தன்னை பெற்றுக்கொண்டான் என்று இங்க பார்க்கிறான். ஃபெய்த்தை இங்க பார்க்கிறான். கடைசி நேரத்தில் அவனுக்கு ஒரே பேரான குமாரனை அங்க ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுதும் அவன் அந்த ஃபெய்த்தோட தான் இருந்தான். அந்த ஃபெய்த்துக்கு எதை அடையாளமா இருக்கிறது என்றால், 22:5 வாசிப்போம்.
அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான்.
நீங்க என்ன சொல்றா, உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்று சொல்லுகிறான். வருவோம் என்றால் என்னது, ரெண்டு பேராக போறோம் நாங்க, ரெண்டு பேர் மறுபடியும் நாங்க திரும்பி வருவோம் என்ற அவன் அங்க விசுவாச அறிக்கை செய்கிறான். ஹல்லேலூயா. அவன் வந்து அங்க சொல்ல, நான் திரும்பி வருவேன் என்று அவன் ஒரு மைல் சொல்லாதபடிக்கு இங்க என்ன சொல்றான், திரும்பி வருவோம் என்று என்ன சொல்றான். அவனுடைய வேலைக்காரர்கள் அங்க கீழே நிறுத்தி விட்டான். அவனுடைய மகனை மாத்திரம் அவன் வந்து மேலே வந்து அவங்க கொண்டு செல்லுறான். மலை மேல அவர்கள் செல்லுறான், பலி செலுத்தி விட்டு நாங்கள் திரும்ப வருவோம். அவன் என்ன சொல்றாங்க, பலி செலுத்தவும் செய்வோம் சொல்றான். ரெண்டு காரியத்தை அவன் சொல்றான், பலி செலுத்துவோம் திரும்ப வருவோம் என்று சொல்லும் பொழுது, இது பலி செலுத்தாம நாங்க திரும்ப வருவோம் அப்படி கிடையாது. ரெண்டு காரியம் கத்த சொல்லும் போது, பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லும் பொழுது அதையும் நாங்க செய்வோம், திரும்பவும் வருவோம் சொல்லும் பொழுது அது அவனுடைய ரெவலேஷனாக இருக்கிறது, அது அவனுடைய ஃபெய்த்தாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் வந்து ஒரு வார்த்தை அவனுக்கு சொல்லியிருக்கும் பொழுது அந்த வார்த்தை வந்து நிச்சயமாக இருக்கிறது, அதை கர்த்தர் நிச்சயமாக நிறைவேற்றுவார் என்ற அந்த விசுவாசத்தை உடையவனாக இருந்தான். ஹல்லேலூயா. கர்த்தர் வந்து மரித்தோராய் இருந்தாலும் வந்து மரித்தாலும் வந்து உயிர்த்தெழ செய்ய முடியும், அவனை உயிர்ப்பிக்க முடியும் என்ற அந்த ஃபெய்த்தை உடையவனாக இருந்தான். ஹல்லேலூயா. நாமளும் ஒரு நாள் என்னது, மரித்த
இருந்தோம் கர்த்தர் என்ன பண்ணுகிறார் நம்மை வந்து உயிர்ப்பித்திருக்கிறார் அமீன் எபிரேயர் 2 அதிகாரம் 1 வசனத்தை வாசிப்போம் அக்கிரமங்களாலும் பாவங்களாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார் அக்கிரமத்திலிருந்து நம்மை வந்து என்னது கர்த்தர் வந்து உயிர்ப்பித்தார் இந்த வேர்ட் வரும் பொழுது அதை நம்மளை உயிர்ப்பித்திருக்கிறது அவனுக்கு என்னது அந்த ஃபெய்த் ஆனது அங்கே அவனுடைய வந்து மரித்தோர்லேருந்து அவனை பாவனையாக வந்து திரும்ப பெற்றுக்கொண்டான் என்று நம்ம வசனத்தை வாச
இருக்கிறது, அவனுடைய அவனுக்கு ஒரு ரெவலேஷன் இருக்கிறது, அவன் வந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு முழுமையாக அவன் வந்து ஒப்பு கொடுக்கிறதை பார்த்தோம். கர்த்தர் சொல்ற வார்த்தையை அவன் வந்து அது நிச்சயமானது, அது நிச்சயம் அது நிறைவேறும் என்ற அந்த விசுவாசத்தை உடையவனாக இருந்தான். அதே போல ஒவ்வொரு ஆபிரகாமுடைய சந்ததியாரும் அதே விசுவாசத்தை உடையவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனுஷனுக்கு வரும் பொழுது அவன் என்ன பண்ணா, கர்த்தர் சொன்ன எல்லாவற்றையுமே அவன் விசுவாசிப்பான். ஆமென். When a man believes God, he believes all he says. Hallelujah. கர்த்தரை விசுவாசிக்கும் பொழுது என்னது, அவர் சொன்ன எல்லா காரியத்தையுமே நம்ம விசுவாசிக்க வேண்டும். பைபிள் வந்து 100% உண்மைன்றதை விசுவாசிக்கணும். அதுல ஒரு பிழையும் கிடையாது. எல்லா வார்த்தையும் வந்து அது 100% உண்மையா இருக்கிறது. கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தங்கள் எல்லாமே வந்து அது உண்மையா இருக்கிறது. அன்னைக்கு செய்த அன்னைக்கு அற்புதம் செய்த கர்த்தர் இன்னைக்கும் அவர் நம்ம மத்தியில செய்ய முடியும். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறார். இதெல்லாமே என்னது, கர்த்தரை ஒரு மனுஷன் வந்து விசுவாசிக்கும் பொழுது அவர் சொன்ன காரியங்கள், அவர் கொடுத்த ப்ராமிஸ், அவர் கொடுத்த எல்லா வேர்ட்ஸையும் அவன் ஒன்று விடாமல் பிலீவ் பண்ண வேண்டும். மற்றவர்கள் என்ன, நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன், நான் கிறிஸ்டியனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட நீங்க கொஞ்ச நேரம் பேசி கொடுத்தீங்கன்னா எவ்வளவு அவிசுவாசமான அறிக்கை பேசுவாங்கன்னு வாயிலிருந்து வரும் பார்க்கணும். அநேக அவிசுவாச அறிக்கை தான் அவங்க வாழ்க்கையில இருந்து அவங்க வாயிலிருந்து வரும். அவங்க வாழ்க்கையை பற்றி கேட்கும் பொழுது அநேகமாக அவிசுவாசமான வார்த்தைகள் அவங்க பேசும் பொழுது அவங்க உண்மையிலே வந்து கர்த்தரை விசுவாசிக்கவில்லை என்ற உண்மைய பாவனை விசுவாசியாக இருக்கிறார்கள். உண்மையாக ஒரு மனுஷன் கர்த்தரை விசுவாசிக்கும் பொழுது எல்லாவற்றுக்கும் வந்து அவன் ஒப்பு கொடுப்பான், எல்லா வார்த்தையும் அவன் வந்து பிலீவ் பண்ணுகிறான் என்று பார்க்கிறான். அங்க வந்து உங்க ஆபிரகாமை பார்க்கும் பொழுது அவன் என்ன பண்றான், ஆபிரகாம் லவ்ட் ஹிம் அபவ் எவ்ரி திங் ஆன் எர்த் ஈவன் இஸ் ஒன்லி சன். ஹல்லேலூயா. அவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை காட்டிலும் தேவனை அவன் அதிகமாக நேசித்தான். ஆமென். அதுதான் வந்து கர்த்தர் எதிர்பார்க்கிறான். ஒரே பெரியவன ஒரே குமாரனை கொடுக்கும் பொழுது அவன் 100 வயசுல வந்து குழந்தைய பெற்றுக்கொண்டான். அது அந்த வேலையில வந்து குழந்தை மேல அந்த பிள்ளையாண்டான் மேல அதிகமான பாசத்தை வைக்காத படிக்க அதை காட்டிலும் வந்து தேவன் மேல வந்து அதிக அன்புடையவனாக இருந்தான். ஆமென். இந்த உலகத்தில் உள்ள எல்லா காரியத்துக்கும் மேலாக தேவனை வந்து அவன் முதன்மை ஸ்தானப்படுத்தினான், அவனை வந்து அதிகமாக நேசித்தான். அதுதான் வந்து இவனுக்கு வந்து மேலும் வந்து கர்த்தர் வந்து இந்த ஆசீர்வாதத்தை நிறைவேற்றும்படியாக செய்தது. ஒரு மனுஷன் வந்து விசுவாசித்தால் மட்டும்தான் வந்து அந்த ப்ராமிஸ் வேர்ட் ஆனது நிறைவேற்ற முடியும். கர்த்தரால வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு ப்ராமிஸ் வேர்டை நிறைவேற்ற வேண்டும் என்றால் அவனுக்கு போதுமான ஃபெய்த் வேணும். போதுமான ஃபெய்த் இல்லைவென்றால் அவனுக்கு வந்து அங்க நிறைவேற்ற முடியாது என்று பார்க்கிறோம். என்னது, கர்த்தர் அவன் குடும்பத்தையாரை நேசிக்கும் என்றால் கர்த்தரை காட்டிலும் அவன் அதிகமாக தன் மனைவியையோ பிள்ளையோ இல்ல தாய் தகப்பனையோ குடும்பத்தாரையோ இல்ல உலக காரியங்கள் ஏதோ ஒன்றையோ அவன் அதிகமாக நேசிக்கும் பொழுது கர்த்தர் அங்க செயல்பட முடியாது என்று பார்க்கிறோம். கர்த்தர் அங்க செயல்பட வேண்டும் என்றால் கர்த்தர் வந்து அவனுக்கு தலையாக இருக்க வேண்டும், அவனுக்கு ஹெட்டாக வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் இருக்க வேண்டும். அவளை வந்து அவன் எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசுவை நேசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. எவ்வளவு சிச்சுவேஷன், என்ன சிச்சுவேஷன் வந்தாலும் சரி, என்ன சர்க்கம்ஸ்டான்சஸ் வந்தாலும் சரி, அது வந்து கர்த்தரை வந்து முழுமையாக வந்து நேசிக்கிறவர் வார்த்தையை உண்மையாக விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று போற எல்லா ஆபிரகாமுடைய சந்ததியாரும் வந்து ஆபிரகாமை போலவே வந்து விசுவாசிப்பார்கள் என்று பார்க்கணும். ஒருவன் எப்படி ஆபிரகாம் சந்ததி என்று ஒருவனை சொல்ல முடியும் என்றால் ஆபிரகாமுக்கு இருந்த அதே ஃபெய்த் வந்து ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும் என்றால் அவன் ஆபிரகாமுடைய ஸ்பிரிச்சுவல் சீடாக இருக்கிறான். ஹல்லேலூயா. அந்த எல்லா இது அந்த சீட் ஷல் பொசஸ் த கேட்ஸ் ஆஃப் இட்ஸ் எனிமி என்று இங்க பிரணாம் சொல்லுகிறான். என்னது, அந்த ஆபிரகாமுடைய சந்ததியார் வந்து என்னது, அவங்க சத்ருவின் வாசலை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஏன்னா அங்க வந்து அப்படியாப்பட்ட ஒரு ப்ராமிஸ் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. நீ இந்த காரியங்களை செய்யும் பொழுது நீ இப்படி செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னது மாத்திரமல்ல, உன் சந்ததியார் உன் சத்துருக்களின் வாசலை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொன்னார். இருபது அதிகாரம் 22:16 வாசிப்போம்.
நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்புக் கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும்
உன் சந்ததியார் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லும் பொழுது அவனுக்கு மட்டும் கொடுக்கப்படல, அவனுடைய சந்ததியாருக்கும் அந்த வாக்கு தத்தமானது கொடுக்கப்பட்டிருக்குது. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுக்கும் பொழுது அந்த வார்த்தை அந்த ப்ராமிஸை கொடுக்கும் பொழுது அதை வந்து நிச்சயமாக நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஆனால் என்னது, அந்த அந்த ப்ராமிஸை கொடுக்கும் பொழுது உன் சந்ததியாருக்கும் நான் இந்த வாசல்களை சத்ருவின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லும் பொழுது அதுக்கு முன்பதாக அவனுக்கு என்னது, ஒரு டெஸ்டை கொடுத்தார். அந்த டெஸ்ட்ல அவன் வந்து ஜெயித்து விட்டான். அந்த அதன் பின்புதான் இந்த ப்ராமிஸை கொடுக்கிறார். ஹி ஒன்லி மேட் திஸ் ப்ராமிஸ் டு ஆபிரஹாம் ஆஃப்டர் ஹி ஹேட் கிவ் ஹிம் எ டெஸ்ட். ஹல்லேலூயா. அவன் சோதனை கொடுக்கும் பொழுது அந்த சோதனையில அவன் வந்து பொன்னாக விளங்கினான். அதனால அந்த இந்த ப்ராமிஸை கொடுக்கிறார். அதே போலதான் த சீட் ஆஃப் ஆபிரஹாம் மஸ்ட் ஃபர்ஸ்ட் பி டெஸ்டட். ஹல்லேலூயா. எல்லா அவருடைய அந்த ஆபிரகாமுடைய அந்த ஆவிக்குரிய சந்ததியாருக்கு வந்து கர்த்தர் அதே போல ஒரு சோதனை கொடுக்கும் பொழுது அந்த சோதனையில நாம வந்து அந்த சோதனை எதற்காக, கர்த்தருடைய வார்த்தையை உண்மையிலே வந்து இந்த சகோதரன் பிலீவ் பண்ணுகிறாரா, இந்த சகோதரி வந்து பிலீவ் பண்ணுகிறார்களா என்பதை வந்து கர்த்தர் வந்து அதை நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டும். அவங்களோட கிரியையானது அதை வெளிப்படுத்த வேண்டும். அதை வந்து கர்த்தர் வந்து பிரியப்படுகிறார். ஒரு மனுஷனை வந்து சோதித்து பார்ப்பதிலே கர்த்தர் வந்து பிரியப்படுகிறார். அந்த சோதனை வரும் பொழுது அவன் வந்து அதில் ஜெயிக்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சையாக இருக்கிறது. அதை அவன் வந்து வெல்ல வேண்டும். அந்த சோதனையில் அவன் வந்து பொன்னாக விளங்க வேண்டும் என்ற அந்த வாஞ்சையுடையவராக இருக்கிறார். அதனால என்ன, ஒவ்வொரு மனுஷனையும் சோதித்து அறிகிறார். ஒரு சின்ன சோதனையை கொடுக்கும் பொழுது அவன் அதில் எப்படி அவனுடைய விசுவாசமானது அங்கே கிரியை செய்வதை அவர் காண்கிறார் என்று பார்க்கிறோம். ஒவ்வொரு மனுஷனுடைய வார்த்தை எப்படி இருக்கிறது, அது பொய்யா இருக்கிறது. மனுஷன் வந்து எவ்வளவு ப்ராமிஸ் கொடுக்கலாம். அரசியல்வாதிகள் வந்து அநேக ப்ராமிஸ் வந்து கொடுக்கறாங்க. ஃபேக் ப்ராமிஸை கொடுத்து அவங்க எலெக்ஷன்ல ஜெயிச்சு அவங்க அரசியலுக்கு அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த ப்ராமிஸ் எல்லாம் வச்சு மறந்துடுவாங்க. எனக்கு மனுஷன் வந்து அப்படிதான் இருக்கிறான். அதே போல உண்மையிலே வந்து ரொம்ப ஒரு பரிசுத்தாவி பெற்ற மனுஷன் வந்து ஒரு ப்ராமிஸ் கொடுத்தா கூட ஒருவேளை அவனால் நிறைவேற்ற முடியாமல் போகலாம். ஏன்னா அவன் வந்து மனுஷன், அவன் குறைவுள்ளவனாக இருக்கிறான். அவனுடைய சூழ்நிலைகள், அவனுடைய திடீரென்று அவனுடைய சூழ்நிலை செகண்ட் சான்சஸ் வரும்பொழுது அவனால் அந்த ப்ராமிஸை நிறைவேற்ற முடியாமல் போகலாம். நிறைவேற்றும் என்ற வாஞ்சை இருந்தாலும் அது அவனால் நிறைவேற்ற முடியாமல் போகலாம். ஆனால் வந்து கர்த்தருடைய வார்த்தை அது மாறாததாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் ப்ராமிஸ் பண்ணும் பொழுது அந்த ப்ராமிஸை வந்து நிச்சயமாக நிறைவேற்றுகிறார். ஆமென். ஹி ப்ராமிஸ் நாட் ஒன்லி டு ஆபிரகாம் பட் ஹிஸ் சீட். ஹல்லேலூயா. அவனுடைய சந்ததியாருக்கும் அந்த வந்து ப்ராமிஸை கொடுத்திருக்கிறார். அது என்ன சூழ்நிலை வந்தாலும் நாம என்ன செய்ய வேண்டும், கர்த்தருடைய வார்த்தை வந்து அது உண்மையா இருக்கிறது, அந்த விசுவாசத்தை நாம உடையவர்களாக இருக்க வேண்டும். அபிரகாம் அப்படியாப்பட்ட ஒரு விசுவாசத்தை உடையவனாக தான் இருந்தான். அவன் என்னது, அவனுக்கு தன்னுடைய ஒரே பேரான குமாரனை வந்து பலியாக ஒப்பு கொடுத்தான். மறித்து போனாலும் அந்த பொழுதியிலிருந்து அவனை வந்து உயிர்த்தெழ செய்ய முடியும் என்று அவன் வந்து விசுவாசமுடையவனாக இருந்தான். பிகாஸ் காட் மேட் த ப்ராமிஸ். ஹல்லேலூயா. எந்த மனுஷனும் ப்ராமிஸ் பண்ணல. அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிலிருந்து நேரடியாக அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாக்கு தத்தமாக இருந்தபடியால் அதை அவன் என்ன பண்ணல, ஒரு கடுகு அளவு கூட அவன் அவிசுவாசிக்கவில்லை என்று பார்க்கிறான். அதனால என்ன வந்து அவன் ஃபாதர் ஆஃப் நேஷன்ஸ் ஆக அவனை கர்த்தர் உயர்த்தினார். ஹல்லேலூயா. அந்த ஃபெய்த் என்ன பண்ணது, அவனுக்கு வந்து ஒரு முத்திரையை போடும்படியாக செய்தது என்று பார்க்கிறோம். ரோமர் 4:11-12 வாசிப்போம். ரோமர் 4:11-12.
மேலும் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அவன் விசுவாசத்தினாலே அடைந்த நீதிக்கு முத்திரையாக விருத்த சேதனமாகிய அடையாளத்தை பெற்றான். விருத்த சேதனம் இல்லாதவர்களாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் நீதி எனப்படும் பொருட்டாக அவர்களுக்கு அவன் தகப்பனாய் இருக்கும்படிக்கும், விருத்த சேதனத்தை பெற்றவர்களாய் மாத்திரமல்ல நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அடைந்த விசுவாசமாகிய அடிச்சுவடுகளில் நடக்கிறவர்களாய் இருக்கிறவர்களுக்கு தகப்பனாய் இருக்கும்படிக்கும் அந்த அடையாளத்தை பெற்றான்.
அவனுக்கு வந்து ஒரு அடையாளத்தை கர்த்தர் கொடுத்தார். அவன் அந்த விருத்த சேதனம் இல்லாத அந்த காலத்தில் அவன் விசுவாசத்தை உடையவனாக இருந்தபடியால் அவனுக்கு வந்து விருத்த சேதனமாகிய அடையாளத்தை அவனுக்கு கொடுத்தார். அதே மாதிரி நமக்கு என்னது, இன்னைக்கு நமக்கு ஒரு அடையாளத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கும் ஒரு முத்திரையானது போடப்பட்டிருக்குது. அது என்னது, அப்போஸ்தலர் 2:38-39 வாசிப்போம்.
பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது.
இங்க வந்து இந்த முத்திரையானது பிரைடுக்கு கொடுக்கப்படுறது. எனக்கு அந்த முதலாவது வாசித்த வேத வசனம் வந்து ஆபிரகாமுக்கு என்ன முத்திரையை கொண்டு வந்தது, அது வந்து விருத்த சேதனமாகிய முத்திரையை கொண்டு வந்தது. இன்னைக்கு நமக்கு வந்து பரிசுத்தாவின் வரமாகிய அந்த முத்திரையை நமக்கு வந்து கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இது வந்து சீல் ஃபார் பிரைட். ஐ மீன் இந்த விசுவாச இந்த மனவாட்டிக்கு வந்து என்ன முத்திரை என்றால் பரிசுத்தாவியாகிய இந்த முத்திரையை வந்து கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். அதே போல நம்ம வந்து ஆபிரகாமை போல நாம ஜீவிக்கும் பொழுது அந்த பேட்டர்னை நாம பிடித்துக் கொண்டு அதே ஃபெய்த்தை உடையவர்களாக அதே ஒபீடியன்ஸ் உடையவர்களாக கர்த்தருடைய வார்த்தைக்கென்று நம்ம வந்து டோட்டல் செப்பரேஷனை பண்ணி கர்த்தருக்கென்று ஒரு ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ஜீவியத்தை நம்ம ஜீவிக்கும் பொழுது நமக்குடைய சோதனைகளை நம்ம ஜெயிக்க வேண்டும். அந்த ஆசிட் டெஸ்ட், காட்ஸ் ஆசிட் டெஸ்ட் என்று அதுல நம்ம பொன்னாக விளங்கும் பொழுது கர்த்தர் வந்து கடை முடிவில் நம்ம என்ன உணர என்ன செய்வார் என்றால் God keeps his word if you believe it என்ற அந்த ஒரு ரெவலேஷனை நம்ம கொடுப்பார். நம்ம வந்து கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது அது கர்த்தர் வந்து நிச்சயமாக நிறைவேற்றுவார் என்ற அந்த ஒரு ரெவலேஷனை நம்ம கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் வந்து என்ன வார்த்தையை நம்ம விசுவாசிக்கும் பொழுது அது நிச்சயமாக நிறைவேற்றும். ஒரு காரியம் நமக்கு நிறைவேறும் பொழுது, நம்ம ஒரு வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது, கர்த்தர் அதை நிறைவேற்றி தரும் பொழுது நமக்கு என்னது மோர் இன்னும் ஃபெய்த் அதிகமாகும். கர்த்தர் அதுங்க என்ன பண்ணுவோம், அடுத்தது வந்து என்ன பண்ணுவோம், இன்னொரு ப்ராமிஸ் நம்ம அதை நோக்கி நம்ம ஜெபிக்கும் பொழுது மோர் ஃபெய்த்தோட நம்ம ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஏனென்றது நமக்கு வந்து ஒரு பேட்டர்ன், நம்ம லைஃப்ல ஒரு பேட்டர்ன் கிடைச்சிரும். முதலாவது என்னது, ஆபிரகாம் லைஃப்ல நம்ம பேட்டர்ன் பார்க்கிறோம், அந்த பேட்டர்ன் நம்ம லைஃப்ல நிறைவேறும் பொழுது இன்னும் அதிக ரெவலேஷன், அதிக ஃபெய்த் உடையவர்களாக மாறுவோம். அந்த காட்ஸ் ஆசிட் டெஸ்ட் என்ன பண்ணுது, நமக்கு ஒரு பிரிஸ்கிரிப்ஷனை கொடுக்கிறது. அது நமக்கு என்ன செய்கிறது, இது இந்த சோதனையிலிருந்து ஜெயித்து நம்ம என்னது இன்னும் அதிக விசுவாசம் உள்ளவர்களாக மாறும்படியாக செய்கிறது. அது கர்த்தருடைய வந்து தன்னுடைய வார்த்தையை அவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார் என்ற அந்த விசுவாசத்தை நமக்கு கொடுக்கிறதா இருக்கிறது. அந்த ரெவலேஷனை நமக்கு வந்து அது தருகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. The promise that we receive, the seal is the baptism of the Holy Ghost. Hallelujah. And the promise namai petrukollum bodhu and muthraiyana nam mele podapadugiradhu adenadhu parisuthaviyaga muthrai nam mele podapadum bodhu and viswasam nam vandha viswasathnal enadhu and the promise nam claim panirom adu ellame namakku vandhu nereverugiradhu endra pora mudhalavathu vaarthai namakkulla varavendum. அந்த வார்த்தையை வந்து நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது இயேசு கிறிஸ்து என்னது பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளே வருகிறார். அந்த பரிசுத்தாவியும் நமக்குள்ளே வரும் பொழுது அந்த வார்த்தையை அது உயிர்ப்பிக்க செய்கிறது. ஹல்லேலூயா. அந்த உயிர்ப்பிக்க செய்யும் பொழுது அது நமக்குள்ளே அது ஜீவிக்கிறதா இருக்கிறது. அமேன். அன்னைக்கு வந்து ஒரு வெளிப்படையான ஒரு வித்த சேதனத்தை உடையவர்களாக இருந்தார்கள். ஆனா வந்து கர்த்தர் வந்து கல்வாரி சிலுவையிலே மரித்த பின்பு அவருக்கு அங்க கல்வாரி சில குருசிஃபை பண்ணது பின்பு அந்த பரிசுத்தாவி தான் நமக்கு வந்து இன்னைக்கு முத்திரையாக இருக்கிறது. அமேன். அந்த பரிசுத்தாவியான முத்திரை நமக்குள்ளே வரும் பொழுது அது நம்மளை வந்து எல்லாவற்றுக்கும் எல்லா சத்தியத்துக்குள்ளும் நம்மளை வந்து வழி நடத்துகிறதா இருக்கிறது. எல்லா ரெவலேஷன்ஸையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்கிறோம். இன்னும் வந்து கர்த்தருடைய வார்த்தையில நம்ம வந்து எப்படியா இருக்கிறோம், நம்ம ஆபிரகாமுடைய ஒரு ஸ்பிரிச்சுவல் சீடாக இருக்கிறோம் என்ற அந்த ரெவலேஷனை நமக்கு தருகிறது. இன்னும் அந்த கர்த்தர் நம்ம வத்தியில கொடுத்தப்பட்ட அந்த ப்ராமிஸ் words எல்லாவற்றுமே என் வாழ்க்கையில அது நிறைவேற்றுவார் என்ற அந்த faith நம்ம கொடுக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு பாக்கும்போது என்னது, நம்ம சபையாக கூடி வந்து ஆராதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆனாலும் நம்மளுடைய விசுவாசமானது என்னது, அது தளர்ந்து போகவில்லை. நிச்சயமாக வந்து என்னது இந்த சபை மறுபடியும் அந்த festival day வந்து நாம காண்போம் என்ற அந்த faith உடையவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த faith எங்க இருந்து வருகிறது, நம்முடைய ஆபிரகாம் நம்ம முற்பிதாவர் அவர் மூலமாக நமக்கு வந்திருக்கிறது. ஆமென். நாம வந்து அவருடைய ஸ்பிரிச்சுவல் சீடாக இருக்கிறோம். எவ்வளவு என்ன சர்க்கம்ஸ்டான்சஸ் வந்தாலும் சரி, எவ்வளவு சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருந்தாலும் அது நம்ம என்ன செய்கிறது, அந்த விசுவாசத்தில் அதிகமாக நம்மளை வந்து வல்லமை உள்ளவர்களாக மாற்றுகிறது. ஆமென். அங்க ஆபிரகாம் 25 வருடம் காத்திருந்தான். அதனுடைய அதுல அவனுடைய விசுவாசம் விளங்குகிறது. அவனுடைய ஒரே பேரான மகனை வந்து அங்க வந்து மோரியா மலையின் மேல அவன் பலியாக செலுத்துவதற்கும் அவன் ஆயத்தமானான். அவனுடைய விசுவாசமானது அங்க விளங்குகிறது என்று பார்க்கிறோம். இப்பொழுது என்னது, இப்பொழுது நமக்கும் இந்த ஒரு சோதனை காலம் தான். இப்பொழுது நம்ம என்னது சபையாக கூடி வந்து ஆராதிக்க முடியாத ஒரு சோதனை காலம் வந்திருக்கிறது. இந்த சோதனை காலம் என்னது, நம்மளோட ஃபெய்த்தை டவுன் ஆக்காதபடிக்கு ஆபிரகாமுக்கு என்ன ஃபெய்த் தெரிஞ்சோ அதே ஃபெய்த்தை உடையவர்களாக நம்ம ஸ்பிரிச்சுவல் சீடாக இருக்கிறோம் என்பதை நம்ம அந்த ரெவலேஷனை பெற்று இன்னும் மோர் ஃபெய்த் உடையவர்களாக அது நம்மளை மாற்றுகிறது. ஹல்லேலூயா. நம்ம என்னது என்ன காரியம் வந்தாலும் எந்த ஆராதனையும் வந்து தடைபடாமல் நடக்கிறது. கர்த்தர் அதுக்கு ஆல்ரெடி வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் வேவை வந்து கிரியேட் பண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன மனுஷன் வந்து ஏதோ சொல்லலாம், 5 பேருக்கு மேல எங்கேயும் கூட கூடாது என்று சொல்லலாம். எதனால்னா அங்க கூடனா அவங்க வந்து ஜபம் பண்ணிடுவாங்களோ அப்படியாக அவன் வந்து நினைக்கலாம். ஆனா என்னது, இன்னைக்கு கர்த்தர் எல்லாச்சும் மாற்றி போட்டிருக்கிறார். லைவ் மூலமாக எவ்வளவு தடைகளை கொண்டு வந்தா லைவ் மூலமாக இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டிலே உட்கார்ந்தே நம்ம வந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கோம், ஆராதனை செய்து கொண்டிருக்கோம், எந்த தடையும் இல்லாமல் செய்து கொண்டிருக்கோம். கூடிய விரைவில் என்னது சபையாக கூடி வந்து நம்மை கர்த்தரை ஆராதிப்போம் என்ற அந்த ஃபெய்த்தை உடையவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. என்னது, நம்ம வந்து விசுவாசம் இல்லாதவர்களாக நாம வந்து ஜபத்திலே கலந்து கொள்ள முடியாது. நம்ம ஜபம் செய்யும் பொழுது விசுவாசம் உடையவர்களாக தான் நம்ம இருக்கும். ரொம்ப ஃபெய்த் உடையவர்களாக தான் நம்ம வந்து ஜபம் செய்யணும். ஜபம் வந்து என்னது ரொம்ப ஒரு அது ஒரு கீயாக இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் வந்து ஒரு கீ வந்து பிரேயர் இஸ் தி கீ. அது என்னது, எல்லா சூழ்நிலையும் அது மாற்றுகிறதா இருக்கிறது. அதுக்கு என்னது மோர் ஃபெய்த் தேவைப்படுகிறது. இங்க பிரன்ஹாம் என்ன சொல்லுகிறார் என்றால், Don't you come in the prayer line if there is a question in your mind. என்று சொல்ல உங்க prayer line ல வந்து நீங்க தயவு செஞ்சு வராது. உங்க மத்தியில வந்து ஏதாவது வந்து அவிசுவாசங்கள், ஏதாவது ஒரு கேள்விகள், ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா இந்த prayer line ல நீங்க வராதிங்க என்று சொல்லுகிறேன். ஏனென்றால் prayer line ல வரும்பொழுது அங்க வந்து கர்த்தர் மேல வந்து விசுவாசம் உள்ளவர்களாக வருவேன், அப்பொழுதுதான் வந்து அற்புதம் அங்க நடக்கும். அங்க அவிசுவாசம் உள்ளவர்களாக வந்தா என்னது அது கிரியை செய்யாது. அங்க மோர் ஃபெய்த் உடையவர்களாக வர வேண்டும். அதனால என்னது உங்க மைண்ட்ல வந்து எந்த ஒரு வேவும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு ஒரு வேவ் இருக்கக்கூடாது, உங்களுக்கு எந்த விதமான ஒரு அசைவும் இருக்கக்கூடாது. ஒரு மைண்டை வந்து டபுள் திங்கிங் பண்ணக்கூடாது. ஒரே வார்த்தை கர்த்தருடைய வார்த்தையானது நிறைவேறும். அந்த கர்த்தர் என் வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார். அந்த ஃபெய்த்தோட தான் நம்ம வரணும் அந்த லைன்ல என்று சொல்லுகிறார். அதனால அந்த உங்களுக்குள்ள க்வெஸ்சன்ஸ் இருந்தா இந்த பிரேயர் லைன்ல நீங்க கலந்து கொள்ள வேண்டாம். நீங்க வந்து பிலீவரா இருந்தா வாங்க, மேக் பிலீவரா இருந்தா வராதீங்க என்று சொல்ல. என்னது பாவனை விசுவாசிகளாக இருக்கும் பொழுது அவங்க வந்து தங்களை வந்து பரிசுத்தமான இருக்கிறது போல காட்டிக்கொள்வார்கள். ஆனா என்னது உண்மையிலே அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க கூட கொஞ்ச நேரம் பேசினா தெரியும். கர்த்தருடைய வார்த்தையை அவங்க கூட பேசும் பொழுது எவ்வளவு க்வெஸ்சன்ஸ், எவ்வளவு டவுட்ஸ், எவ்வளவு வேவரிங்ஸ் அவங்க மத்தியில இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள முடியும். அதுல இருந்து என்னது அவங்க பாவனை விசுவாசியாக இருக்கிறாங்க. உண்மையான விசுவாசம் என்னது எதை குறித்தும் அவன் கடுகளவும் சந்தேகப்பட மாட்டான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை வந்து 100% அவன் வந்து விசுவாசிப்பான் என்று பார்க்கிறோம். விசுவாசிக்கும் பொழுது என்னது அபிரகாம் வந்து அவன் அப்படியாக விசுவாசித்தான். அதே போல அந்த அபிரகாமுடைய அந்த சந்ததி யார், அந்த ஸ்பிரிச்சுவல் சீட் வந்து கர்த்தருடைய வார்த்தையை அப்படியாக அவங்க வந்து விசுவாசிக்கும் பொழுது God is ultimate என்பதை நம்ம வந்து அறிந்து கொள்ளும். அவர் வந்து என்னது அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு தேவனாய் இருக்கிறார். அவரால் செய்யக்கூடாத காரியம் வந்து எதுவுமே இல்லை. எந்த மனுஷனும் வந்து பொய்யனாய் இருக்கிறான். கர்த்தர் வந்து தன்னுடைய வார்த்தையை அதை நிறைவேற்றுகிறான் இருக்கிறார் என்பதை ஒவ்வொருவரும் வந்து உணர்ந்து கொள்ள முடியும் என்று பார்க்கிறோம். ரோமர் 3:4 வாசிப்போம்.
அப்படி ஆக்க மாட்டாது. நீர் உம்முடைய வசனங்களில் நீதிபரராய் விளங்கவும் உம்முடைய நியாயம் விசாரிக்கப்படும் போது வெற்றி அடையவும் இப்படி ஆயிற்று என்று எழுதியிருக்கிறபடி தேவனே சத்தியபரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்றும் சொல்வோமாக.
தேவனே சத்தியபரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்று சொல்வோமாக என்று சொல்ல. என்னது தேவன் வந்து சத்தியபரராய் இருக்கிறார். அவருடைய வார்த்தையானது அது நிச்சயமாக வந்து நிறைவேறியதாக இருக்குது. அவர் கொடுத்த ப்ராமிஸ் வந்து அது அவரால் மாற்ற முடியாது. அவர் சத்தியபரராய் இருக்கார். எந்த மனுஷனும் பொய்யனாய் இருக்கிறான் என்று சொல்லுங்க. இங்க சகோதரம் பிரன்ஹாம் என்ன சொல்கிறார் என்றால், If I say something and God doesn't back it up, then that was my word என்று சொல்லிறாங்க. நான் ஒரு வார்த்தையை சொல்லி அதை கர்த்தர் நிறைவேற்றாவிட்டால் அது என்னுடைய வார்த்தையாக இருக்கிறது என்று இங்கே சொல்கிறார். ஏனென்றால் அது நான் வந்து அது ஒரு தீர்க்க தரிசனம் கிடையாது. அது என்னுடைய சொந்த வார்த்தையாக இருக்கிறது. கர்த்தர் இப்படி சொல்றாரு நான் வந்து சொல்ல முடியும். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை தான் நான் வந்து சொல்ல முடியும். அது கர்த்தர் சொன்ன வார்த்தையா இருந்தா அது நிச்சயமாக நிறைவேறும். நிறைவேறும்னா அது என்னுடைய வார்த்தையா இருக்கிறது. இங்க வந்து என்ன சொல்லுகிறார், தன்னை ஒரு மனுஷன் என்று சொல்லுகிறார். எனக்கும் உள்ளும் வந்து நானும் வந்து பொய் சொல்ல முடியும். நான் சொன்ன காரியத்தை வந்து நிறைவேற்ற முடியாமல் போக முடியும் என்றதை அவர் இங்க தெளிவாக சொல்லியிருந்த மெசேஜ்ல அவர் சொல்லுகிறார் அந்த வார்த்தையை. அநேகர் என்ன சொல்றாங்க, பிரணாம என்ன சொல்லுறாங்க என்றால் அவர் வந்து தன்னை காட் என்று சொல்லுகிறார் என்று சொல்லும் பொழுது இந்த சென்டென்ஸ் அவர் கொடுக்கிற சென்டென்ஸ் வந்து ரொம்ப கிளியரா இருக்கிறது. தான் நான் வந்து ஒரு மேன் என்பதை அவர் இந்த மெசேஜ்ல கிளியரா ப்ரூவ் பண்ணுகிறார். நான் சொன்ன காரியம் நிறைவேறவில்லை என்றால் அது தேவனுடைய வார்த்தை கிடையாது என்று சொல்லுகிறார். மனுஷனுடைய வார்த்தை வந்து அது எப்பொழுதும் வேணாலும் பொய்யாக போகலாம். ஆனால் வந்து கர்த்தரே வந்து தேவனே சத்தியபரராய் இருக்கிறார். எந்த மனுஷனும் பொய்யனாய் இருக்கிறான் என்று பார்க்கிறோம். அதனால அது கர்த்தர் வந்து விளங்க செய்வார். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வந்து அது விளங்க செய்வார் என்று பார்க்கிறோம். ஆபிரகாமுடைய நேச்சுரல் சீடு அவங்க வாழ்க்கையிலும் அதை நிறைவேற்றுவார். ஸ்பிரிச்சுவல் சீடோட வாழ்க்கையிலும் வந்து அதை வந்து நிறைவேற்றுவார் என்று பார்க்கிறோம். இங்க வந்து ஒரு சில எக்ஸாம்பிள்ஸை பார்ப்போம். நேச்சுரல் சீடு ஆபிரகாமுடைய அந்த சந்ததியார குறித்து சில விளக்கங்களை பார்ப்போம். முதலாவது அங்க வந்து ஹீப்ரூ சில்ட்ரன் அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்னெகோவை பற்றி பார்க்கும் பொழுது அவர்கள் வந்து அவங்களுக்கு ஒரு சோதனையானது வருகிறது. இப்பொழுது அவங்கள வந்து கர்த்தர் வந்து சோதிக்கிறார். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என்ன, கொடுக்கப்பட்ட வார்த்தை என்னவென்றால் தே ஷுட் நாட் வர்ஷிப் எனி கைண்ட் ஆஃப் அன் இமேஜ். அவர்கள் என்னது எந்த விதமான அங்கே ஐடல் வர்ஷிப்பை பண்ணக்கூடாது, எந்த விதமான ஒரு இதையும் வந்து விக்கிரகத்தை அங்கே வழிபடக்கூடாது என்ற அந்த வேர்டு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் பொழுது இங்கே வந்து இப்போ அப்படியே அவர்கப்பட்ட ஒரு சோதனையானது வருகிறது. அங்கே இப்போ இமேஜ் வர்ஷிப் அங்கே பண்ண வேண்டும் என்று சொல்லும் பொழுது இந்த நேரத்தில் அவங்க எப்படி வந்து அந்த ஷோடவுனில் எப்படி அவங்க ஜெயிக்கிறாங்க, அவங்க வந்து தேவன் அவங்க வந்து ஆபிரகாமுடைய சந்ததியாராக இருக்கிறோம் என்பதை எப்படி ப்ரூவ் பண்ணுகிறாங்க என்று பார்க்குறாங்க. என்னது தானியேல் 3:28 இது வந்து அடுத்ததாக வாசிப்போம். இவங்க என்ன சொல்லப்படுற, அவங்களுக்கு அவங்க இந்த சூழ்நிலையை வரும்பொழுது, அந்த சிச்சுவேஷனை வரும்பொழுது அவங்க என்ன பண்றாங்க, அந்த டெஸ்டிங் வரும், இந்த ஷோடவுன் அவங்களுக்கு வந்திருக்கிறது, அந்த டெஸ்டிங்ல வந்து அவங்க ஜெயிக்கிறாங்க. எந்த சர்க்கம்ஸ்டான்சஸ பார்க்கல, சர்க்கம்ஸ்டான்சஸ பார்க்காதபடிக்கு வார்த்தைக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கிறாங்க. அந்த இமேஜ் வர்ஷிப்பை பண்ணக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கும் பொழுது அந்த இமேஜ் வர்ஷிப்பை பண்ண மாட்டோம் என்பதில் அவர்கள் உறுதியாக இருந்தாங்க. God promise அங்க வந்து fulfill பண்ணப்பட்டிருக்கிறது. They possess the gate of their enemy. Hallelujah. அங்க ஒரு enemy அங்க வரும்பொழுது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை, ஒரு circumstances கொண்டு வரும்பொழுது அவன் வந்து அந்த enemy வந்து அவன் ஜெயிக்கிறான் என்று பார்க்கிறோம். தானியேல் 3:28 வாசிப்போம்.
அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்புக் கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார்.
இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, சாத்தான் அவன் தான் வந்து கொண்டு வந்தது. அந்த நேபுகாத்நேச்சார் தான் வந்து என்னது, அங்க அந்த சிலையை வந்து வணங்க வேண்டும் என்று அவன் தான் கொண்டு வந்தான். இன்னைக்கு இப்பொழுது அவங்க வந்து அந்த சோதனையில அவங்க வந்து தங்களை முழுமையாக ஒப்புக் கொடுத்தாங்க, டோட்டல் சரண்டர்ஸ் பண்ணாங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு என்று முழுமையாக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் வந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு முழுமையாக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், கர்த்தருடைய வார்த்தையை வந்து 100% பிலீவ் பண்ணிக்கிறவங்க. அதனால என்ன பண்ணலாம், அவங்க வந்து எந்த சர்க்கம்ஸ்டான்சஸும் வந்து அதை குறித்து கவலைப்படாத வரைக்கும் they stayed true to the word. Hallelujah. கர்த்தருடைய வார்த்தைக்கு என்று உண்மையானவர்களாக அங்க வந்து காணப்பட்டார்கள். அங்க வந்து நெருப்பு அக்னியிலே போடப்படும் பொழுது, அந்த ஃபயரி டெஸ்ட்ல அவங்க வந்து பங்கு போடும் பொழுது, அந்த டெஸ்ட்ல வந்து அவங்க வந்து தைரியமாக அவங்க வந்து தங்களுடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்தபடினால, இன்னைக்கு இப்ப என்ன சொல்றான் நேபுகாத்நேச்சார் என்ன சொல்லுகிறான் என்று பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று அவன் சொல்லுறான். சத்ருவே வந்து என்ன பண்றான், அவன் வந்து அறிக்கை செய்யும்படியாக செய்கிறான். ஹல்லேலூயா. சத்ருடைய வாசலை சுதந்திரித்துக் கொள்வீர்கள் என்று சொல்லும் பொழுது இங்க இவங்களிட பார்க்கும் பொழுது என்னது, they possess the great of their enemy. ஹல்லேலூயா. அங்க ஒரு எனிமி வந்து ஒரு அங்க ஒரு பெரிய ஒரு பிரச்சனை கொண்டு வரும் பொழுது, ஒரு சோதனை கொண்டு வரும் பொழுது அங்க அவன் ஜெயித்தான். அங்க வந்து என்னது, 3 பேராக உள்ள போடப்படும் பொழுது 4வது ஒரு மனுஷன் உள்ளே வருகிறார். அதுதான் இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. God descended from heaven. Amen. அங்க வரும்பொழுது அந்த ஃபயரி டெஸ்ட்ல வந்து அங்க உள்ள அங்க வந்து என்னது, அவங்களுக்கு எந்த விதமான ஒரு ஒரு பிரச்சனையும் வராதபடிக்கு எந்த அந்த தீயானது எதுவுமே அவங்க செய்யவில்லை. அது வந்து என்ன செய்தது, அவருடைய கட்டுகளை மாத்திரம் அது வந்து அறுத்து போடும்படியாக செய்தது. ஹல்லேலூயா. இந்த ஃபயரி டெஸ்ட் கம் அப்ஆன் அஸ் வேர் வி ஹேவ் டு மேக் எ டிசிஷன். நமக்கு என்னது, அதே ஃபயரி டெஸ்ட் நமக்கும் வரும். அந்த ஃபயரி டெஸ்ட் வரும்பொழுது நாமும் வந்து ஒரு முடிவு எடுக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். இந்த சாத்ராக் மேஷாக் என்ன பண்ணாங்க, அவங்க ஒரு முடிவு எடுத்தாங்க. என்ன முடிவு எடுத்தாங்க, நேபுகாத்நேச்சாருடைய கட்டளைக்கு நாங்கள் செவி கொடுப்பதில்லை, கர்த்தருடைய வார்த்தைக்கு தான் நாங்கள் செவி கொடுப்போம், எங்கள் வந்து ஜீவன் போனாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு அவங்க அப்படி ஒரு முடிவு எடுக்கும் பொழுது அதே போல முடிவை நாம எடுக்க வேண்டும். நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கென்று நான் ஜீவிப்பேன், உலக காரியங்கள் என்ன சர்க்கம்ஸ்டான்சஸ் வந்தாலும் சூழ்நிலைகள் எப்படி என்னை வந்து என்னை வந்து படுத்தினாலும் அதற்கெல்லாம் நான் வந்து செவி சாய்க்காதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தைக்காக நான் ஜீவிப்பேன். நான் அந்த டிசிஷனை எடுக்கும் பொழுது அது என்ன செய்கிறது, He makes his decision to serve God. அவங்க என்னது, கர்த்தருக்கென்று நாங்கள் ஊழியம் செய்வோம் டிசிஷன் எடுக்கும்பொழுது it can only cut the bands loose and make us free. Hallelujah. அது என்ன செய்கிறது, அவருடைய கட்டுகளை மாத்திரம் அறுக்க செய்தது என்று பார்க்கிறோம். அதே என்னது, அதே முடிவை நாம எடுக்கும் பொழுது என்னது, இந்த உலக கட்டுகள் அது எல்லாவற்றுமே நம்ம வந்து அறுத்து போடும்படியாக செய்கிறது. ஆமென். அந்த 4வது மனுஷன் கர்த்தராக இயேசு கிறிஸ்து, அங்க நம்ம 4வது ஆள் 4th member நம்ம மத்தியிலே அங்க வந்தது போல, அதே போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன செய்வார், அந்த சத்துருவின் வாசலை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக செய்வார். அதனால நம்ம கட்டுகளில் இருந்து அது நமக்கு வந்து ஒரு கிரேட்டர் டெலிவரன்ஸ் கொண்டு வருவதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அது வந்து என்னது, நமக்கு தேர் வாசன்ட் ஈவன் எ ஸ்மெல் ஆஃப் ஃபயர் அப்பான் தெம் என்று நம்ம வாசிக்கிறோம். அது பார்க்கும்பொழுது அவங்க மேல என்னது, அந்த தீயினுடைய வாசம் கூட அவர்கள் மேலே இல்லை. அவங்க வந்து என்னது, கர்த்தருடைய வார்த்தை வந்து அவங்க விசுவாசிச்சாங்க. அவங்க வந்து என்னது, ஆபிரகாமுடைய வித்தா இருக்கிறோம் என்ற அந்த ரெவலேஷனை உடையவர்களாக இருந்தாங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கென்று உத்தமமாக அவங்க வந்து கடைசி மற்றும் நின்றதுனால கர்த்தர் அவங்க வாழ்க்கையில வந்து அற்புதத்தை செய்தாரமே. கர்த்தர் என்னது அவங்களுக்கு நேபுகாத்நேசர் கிட்ட சொல்றாங்க, நாங்க வந்து உங்களுடைய வார்த்தைக்கு நாங்க வந்து நாங்க செவி சாய்க்க மாட்டோம் என்பதை நீர் அறிந்து கொள்ள வேண்டும். நாங்க வந்து அக்கினிலே போட்டனா எங்களை கர்த்தர் வந்து விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார், அவர் விடுவியாமற் போனாலும் நாங்கள் வந்து அதை வணங்க மாட்டோம் என்பதை நீர் அறிவீராக என்று அவ்வளவு போல்டா அவங்க பதில் சொன்னாங்க. அதனால கர்த்தருடைய வார்த்தை வந்து அதுதான் உண்மையா இருக்கிற. மனுஷன் என்ன பண்ணுவான், அவன் இன்னைக்கு இருப்பான் நாளைக்கு இருப்பானான் சொல்ல முடியாது. அவனுடைய வார்த்தை வந்து இன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்லி நாளைக்கு மாற்றி சொல்லுவான். அவனை வந்து என்னது ஒரு நிலையான ஒரு இது கிடையாது அவனிடத்துல. ஆனா கர்த்தருடைய வார்த்தை வந்து அது எப்பொழுதும் அது நிலையானதா இருக்கிறது. ஹல்லேலூயா, அது என்றுமே மாறாததா இருக்கிறது. கர்த்தர் வந்து அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவர் வந்து அதே அற்புதத்தை செய்ய முடியும் என்று பார்க்க. அவங்களுக்கு என்னது அவங்களுக்கு என்ன ஃபெய்த் இருந்துச்சு, ஈசாக்கை வந்து பலி செலுத்தணும் சொல்லும் பொழுது அங்க பலி செலுத்த கொண்டு போன ஆபிரகாம் அதிலிருந்து அவனை விடுதலை ஆக்கினார், அவனுக்கு ஜீவனை கட்டளையிட்டார். அதே போல எங்களையும் வந்து இந்த அக்னி ஜுவாலையிலிருந்து விடுதலை ஆக்கி எங்களுக்கு ஜீவனை கட்டளையிட முடியும் என்ற அந்த ரெவலேஷன் அந்த ஃபெய்த்தை உடையவர்களாக இருந்தாங்க. ஹல்லேலூயா. அடுத்ததாக தானியேலை பார்க்கும் பொழுது தானியலுக்கும் வந்து ஒரு சோதனையானது வருகிறது. அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு த டெஸ்ட் வெதர் ஹி வுட் சர்வ் ஒன் ட்ரூ காட் ஆர் நாட், அந்த ஒரு ஒரு சோதனை வருகிறது. கர்த்தருக்கென்று அவன் உண்மையாக வந்து ஜீவிப்பானா இல்லையா என்ற அந்த சோதனை வருகிறது. என்னவென்றால் தானியேல் வந்து எப்பொழுதுமே வந்து தினமும் மூன்று வேளை அவன் வந்து எருசலேமை பார்த்து அவன் ஜபம் செய்கிறவனாக இருந்தான். இப்பொழுது ஜபம் செய்யக்கூடாது என்ற அந்த ஒரு சூழ்நிலையானது வந்திருக்கிறது. அந்த சூழ்நிலையின் மத்தியிலே அவன் எப்படி செயல்படுகிறான் என்று பார்க்கிறோம். தானியேல் 6:10 வாசிப்போம்.
தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் மூன்று வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படிட்டு ஜபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான்.
இங்க வந்து என்னது அவனுக்கு அப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்தாலும் அவன் வந்து எப்பொழுதும் போல கர்த்தருக்கென்று தன்னோட அந்த பிரித்தெடுக்கப்பட்ட அந்த ஜீவியத்தை அவன் ஜீவிக்கிறான். ஹல்லேலூயா. அவன் கர்த்தருக்கென்று ஒரு பிரித்தெடுக்கும் பொழுது அவன் ஒரு ப்ராமிஸ் பண்ண வேண்டும், அவன் ஒரு காரியத்தை வந்து ப்ராமிஸ் பண்ண வேண்டும். அது என்னது நான் மூணு வேளையை நான் வந்து நோக்கி நான் ஜபிப்பேன் என்று அவன் அவங்க ப்ராமிஸ் பண்ணியிருக்கான். தேவனிடத்துல அவன் ஒரு உடன்படிக்கை செய்திருக்கும் பொழுது அந்த உடன்படிக்கை அவனால மீற முடியாது. அவன் என்ன பண்ண கர்த்தருக்கென்று அவன் டோட்டலா பிரிக்கெடுத்தப்பட்டுட்டான். ஒரு ராஜா என்ன சொன்னாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் சரி, என்னுடைய சிங்கக்கபில என்ன போட்டாலும் பரவாயில்ல, எதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன், நான் வந்து எப்பொழுதும் போல நான் மூன்று வேளையும் வந்து தேவனுக்கு முன்பாக ஜெபிப்பேன் என்பதில் அவன் உறுதியாக இருந்தான். இப்பொழுது அவன் அதனால என்ன அவனுக்கு சோதனை வந்தது, அவனை வந்து சிங்கக்கபிலே போடும்படியான ஒரு சோதனை வந்தது. அந்த சோதனையிலே அவன் என்ன பண்ணான், அவன் வந்து ஜெயித்தான் என்று பார்க்கிறான். ஹல்லேலூயா. சிங்கக்கபில அவனை போடப்படும் பொழுது அந்த சிங்கங்கள் அவனை ஒன்றும் செய்யாதபடிக்கு சிங்கங்களின் வாய்களை கர்த்தர் கட்டி போட்டார். ஹல்லேலூயா. அந்த ஃபெய்த் தான் வந்து அங்க போட்டாலும் அந்த கர்த்தர் வந்து என்னை விடுவிக்க வல்லவர் என்பதை அவன் வந்து விசுவாசத்தை உடையவனாக இருந்தான். அந்த அவன் என்னது ஆபிரகாமுடைய ட்ரூ சீட் என்பதை அவனு அவன் நினைவு கூர்ந்தான். கர்த்தர் வந்து விடுதலை தருவார் என்ற அந்த ஃபெய்த்தை உடையவனாக இருந்தால அந்த லயன்ஸ் என்ன பண்ண முடியல, அவனை ஒன்றுமே செய்ய முடியவில்லை என்று பார்க்கிறான். 22 வாசிப்போம்.
சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்ததில்லை என்றான்.
அவன் என்ன சொல்றான், கர்த்தருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன் சொல்றான். ஹல்லேலூயா. எதனால, அவன் ஜபத்தை அங்க மிஸ் பண்ணல, அவன் என்னது அவனுடைய அந்த உடன்படிக்கையை மீறவில்லை, தேவனோட உள்ள உடன்படிக்கை அவன் மீறல. அதனால என்ன பண்ண, தேவனும் வந்து அவனோட உள்ள அந்த உடன்படிக்கை அவர் மீறவில்லை. ஹல்லேலூயா. அவன் என்ன பண்ண, தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயுகளை கட்டி போட்டார் என்று பார்க்கிறான். இன்னைக்கு வந்து அதே அதே சிங்கங்கள் வந்து இன்னைக்கு நமக்கு எதிராக வருகிறது, அநேக சிங்கங்கள் வருகிறது. எப்படி இவர்களை பட்சித்து போடலாம், எப்படி ஒரு ஆவிக்குரிய ஜீவத்தை சீர்குலைத்து போடலாம், அப்படியாக வந்து அநேக சிங்கங்கள் நமக்கு வரும் பொழுது என்ன பண்ற, கர்த்தருடைய வார்த்தை விசுவாசிக்கின்ற நாம் உண்மையா ஜீவிக்கும் பொழுது எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் மாற்றி போட வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தி லயன்ஸ் could not eat him. God sent down a pillar of fire. ஹல்லேலூயா. அந்த பில்லர் ஆஃப் ஃபயர் அங்க வருகிறது. An angel that stood between him and the lion. ஹல்லேலூயா. அந்த பில்லர் ஆஃப் ஃபயர் வந்து வரும்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் அந்த சிங்கங்களுக்கும் தானியேலுக்கும் நடுவிலே அங்க நின்றார் என்று பார்க்கிறோம். ஆமென். அவரை தாண்டி என்ன பண்ண முடியாது, அங்க தானியேலையும் வந்து தொட முடியாது என்று பார்க்க. இன்னைக்கு அதே கர்த்தராகிய தூதன் என்ன பண்றாரு, நம்ம மத்தியிலே இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையிலே நம்ம இருக்கும் பொழுது, அதே விசுவாசத்தை உடையவர்களாக இருக்கும் பொழுது, அந்த உடன்படிக்கையை நம்ம உடைக்காதபடிக்கு கர்த்தருக்கு நம்ம ஒரு செப்பரேட்டட் லைஃப் நம்ம வந்து ஜீவிக்கும் பொழுது, நம்ம மத்தியிலும் வந்து அதே தூதன் நம்ம மத்தியில இருக்கும் பொழுது உலக காரியங்கள் நம்மை மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய சர்கம்ஸ்டான்சஸ் வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், இந்த கொரோனா வைரஸ் ஆனது அது நம்மளை மேற்கொள்ள முடியாது, நாம் அதை மேற்கொள்வோம். நமக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்னது, கேட் ஆஃப் எனிமி என்று சொல்லி, நீ வந்து என்னது சத்ருவின் வாசலை சுதந்திரித்துக் கொள்வீர் என்று சொல்லும் பொழுது, இங்க தானியல் என்ன பண்ணா, ஹி பொசஸ் த கேட் ஆஃப் இஸ் எனிமி. ஹல்லேலூயா. அவன் தன்னுடைய சத்ருவின் வாசலை அவன் சுதந்திரித்துக் கொண்டான், அதுல அவன் வந்து அவன் ஜெயித்தான் என்று பார்க்கிறான். ஆமென். அடுத்ததாக மோசையை பார்க்கும் பொழுது, மோசையுடைய வாழ்க்கையில் என்னது, அங்க என்னையும் எம்ரேயும் வருகிற ஜென்னஸ் அண்ட் ஜாம்பஸ் வரும்பொழுது அங்க ஒரு இம்ப்ரெசனேட்டர்ஸாக இருக்கிற பாவனை செய்கிறவர்களாக இருக்கிறாங்க. கர்த்தர் அவனுக்கு சொன்னபடியெல்லாம் அவர்கள் செய்யும் பொழுது அந்த பாவனை செய்கிறவர்கள் என்ன பண்றாங்க, அவர்களும் அதே போல அங்க செய்கிறாங்க. ஆனாலும் வந்து ஹி ஸ்டூட் True to the word of God. Hallelujah. கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் உண்மை உள்ளவனாக அங்க இருந்தான். அவர்கள் செய்த அந்த அதே அவங்க மேஜிக் செய்யறாங்க. இவன் கர்த்தர் சொன்னபடி அற்புதத்தை செய்யறான், அவங்க மேஜிக் செய்கிறாங்க. ஆனாலும் வந்து அதை பத்திலாம் அவன் பயப்படாதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தையில அவன் உறுதியாக இருந்தான். அந்த ஹைப்போக்ரைட் என்ன பண்ணாங்க, அந்த வந்து அவர்களால வந்து இவனை மேற்கொள்ள முடியவில்லை என்று பார்க்கிறோம். 2 Timothy 3:8 வாசிப்போம்.
என்னையும் எம்பரையும் மோசேக்கு எதிர்த்து நின்றது போல இவர்களும் சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். இவர்கள் துர்ப்புத்தியுள்ள மனுஷர்கள், விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாதவர்கள்.
அடுத்த வசனத்தை,
ஆனாலும் அவர்கள் இவர்கள் அதிகமாய் பலப்படுவதில்லை. அவ்வருடைய மதிகேடு எல்லாருக்கும் வெளிப்பட்டது போல இவருடைய மதிகேடும் வெளிப்படும்.
அவருடைய மதிகேடு வெளிப்பட்டது என்று பார்க்கிறோம். என்னது அந்த நேரத்தில் என்னது, அவர்கள் வந்து கோலை போடும் பொழுது பாம்பாக மாறுகிறது. இவர்கள் என்ன பண்ணாங்க, தங்களுடைய கோள்களை போடும்போது பாம்பாக மாறினாலும் அவங்களால என்ன பண்ண முடியல, மறுபடியும் அது கோளாக மாற்றவில்லை. அவர்கள் தங்கள் மந்திர கோள்களை வந்து இழந்து போனார்கள். அங்க வந்து என்னது, கர்த்தர் வந்து அவனுக்கு சொன்ன வார்த்தையை அங்க நிறைவேற்றினார். அவன் வந்து என்னது, அங்க வந்து சத்ருவின் அவனுக்கு எதிராக வரும்பொழுது, அந்த எண்ணையும் எம்மிரையும் எதிராக வரும்பொழுது அவர்களை அவன் வந்து ஜெயித்தான், அவர்களை முறியடித்தான். கர்த்தருடைய வார்த்தைக்கு என்று அவன் உண்மையாக அவன் ஜீவிக்கும் பொழுது அதுல வந்து நிச்சயமுடையவனாக இருந்தபடியால் அவனுக்கு என்ன பண்ண, கர்த்தர் வந்து அங்க பெரிய அற்புதத்தை செய்தார். அந்த எண்ணையும் எம்மிரையுடைய மதிகேடு வெளிப்பட்டது என்று சொல்லி இங்க வேதவசனம் பார்க்கிறோம். அதே போல இன்னைக்கு நமக்கும் வந்து அந்த ஒரு சூழ்நிலை வரலாம். எண்ணையும் எம்மிரையும் போல இந்த இம்ப்ரெசனேட்டஸ் பாவனை செய்கிறவர் இன்னைக்கு என்ன என்ன பண்றாங்க, அநேகர் வந்து பாவனை செய்கிறவர்கள் தான் இருக்கிறாங்க. அவங்களும் வந்து ஒரு சபையை ஆரம்பித்துக் கொண்டு இன்னைக்கு பைபிள்ல சொல்லப்பட்ட எல்லா காரியத்தையும் அவங்க பாவனை செய்து கொண்டு அவங்க வந்து ஒரு தெருக்கூத்து போல பண்ணிக்கொண்டு இன்னைக்கு அநேக ஜனத்தை கூட்டிக் கொண்டு செய்கிறாங்க. நிச்சயமாக வந்து அவருடைய மதிகேடும் வெளிப்படும். அவர்கள் வந்து சத்தியத்துக்கு எதிர்த்து நின்னாலும் வந்து அவர் துர்ப்புத்தி உள்ள மனுஷர்கள், விசுவாச பரீட்சைகளே அவர்கள் வந்து நில்லாதவர்கள் என்ன, அவங்களோட வந்து என்னது அப்படியாப்பட்ட பாவனை செய்கிறவர்களால விசுவாச பரீட்சையிலே நிற்க முடியாது. ஆனா இங்க வந்து மோசே பாவனை செய்யல, அவனுக்கு வந்து ஒரு கமிஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அவனை வந்து ஒரு பர்பஸாக கொண்டு வந்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கொண்டு வர வேண்டும் என்ற அந்த ஒரு கமிஷன் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் பொழுது அவன் என்னது அந்த கர்த்தருடைய வார்த்தையின்படி தான் அவன் செய்கிறான். அவன் தன் சுயமாக செய்யறது கிடையாது, கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்யும் பொழுது அவன் அதில் நிச்சயம் உள்ளவனாக இருந்தான், விசுவாசம் உடையவனாக இருந்தான். அவன் தன்னுடைய மனுஷீக கொள்கை எல்லாவற்றையும் என்ன பண்ணான், அந்த வனாந்திரத்திலேயே அவன் என்ன பண்ண, ஆடு மேய்க்கும் பொழுது எல்லாவற்றையும் விட்டு அவன் இப்பொழுது மனம் திரும்பி கர்த்தருக்கென்று அவன் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ஊழியத்தை அவன் செய்கிறான். கர்த்தருடைய வார்த்தைக்கென்று முற்றிலுமாக பிரித்தெடுக்கப்பட்டு அவருடைய வார்த்தையை முழுமையாக விசுவாசித்து வரும்பொழுது கர்த்தர் அவனை வந்து என்னது வெட்கப்படும்படியாக செய்ய மாட்டார். ஹல்லேலூயா. நிச்சயமாக அவனுடைய வந்து சொன்ன வார்த்தையானது நிறைவேறும். அவர் வந்து அந்த சத்ருடைய வாசலை அவன் சுதந்திரத்தை கொண்டான் சொல்லி போற. God commissioned him to bring them. அவன் இஸ்ரவேல் ஜனங்களை வந்து எகிப்திலிருந்து கொண்டு வரவே வேண்டும் என்ற ஒரு கமிஷன் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் பொழுது அவனை வந்து எந்த இடத்துலயுமே கர்த்தர் வெட்கப்படும்படியாக செய்ய மாட்டார். ஹல்லேலூயா. அவன் மேல அபிஷேகம் இருக்கிறது. ஆமென். அவனுக்கு ஒரு ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கும் பொழுது அவன் அதுக்கென்று தன்னை ஒப்பு கொடுத்திருக்கும் பொழுது கர்த்தர் வந்து அவன் வாழ்க்கையில வந்து அற்புதத்தை செய்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அடுத்ததாக காலேப் ஜோசுவாவை பார்க்கும் பொழுது இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் எங்க காதேஷ் பர்னேயா வந்திருக்கிறாங்க. காதேஷ் பர்னேயா வந்து ஜட்ஜ்மெண்ட் சீட்டாக இருக்கிறது. அங்கே வந்து என்ன பார்க்கும் பொழுது அங்க 12 பேர்ல வந்து 10 பேர் என்ன பண்றாங்க, ஈவில் ரிப்போர்ட் தான் கொடுக்கறாங்க என்று பாக்குறோம். என்னாகும் 13:30-33 வரை வாசிப்போம்.
அப்பொழுது காலே மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாக ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். அவனோடு கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோடு எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கலும் பலவான்கள் என்றார்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராக ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டி கிளிகளைப் போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இப்படி இஸ்ரேல்
என்ன செய்கிறான் எளிதாக சுதந்திரித்துக் கொள்ளலாம் என்று சொல்லும் பொழுது அவன் எதை சொல்லுகிறான், என்ன சொல்லலாம், we are more than able to possess it என்று சொல்லலாம். ஏன்னா நம்ம ஈஸியா போய் அதை சுதந்திரித்துக் கொள்ளலாம் என்று அவன் சொல்லுறான். அவன் வந்து சர்க்கம்ஸ்டான்சஸ் பார்க்காதபடிக்கு he was looking at the promise, he was a true seed of Abraham. Hallelujah. அவன் உண்மையான ஒரு வித்தாக இருக்கிறான். அவன் வந்து என்ன பண்ணா, அந்த ப்ராமிஸ் என்ன சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் அங்க சொல்லியிருக்கும் பொழுது அது கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கிறது. அந்த கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கும் பொழுது இவர்கள் எவ்வளவு பெரிய ஜெயின்ஸா இருந்தாலும் அவர்கள் எங்களை மேற்கொள்ள முடியாது, வெட்டி கிளிகளை போல நாங்கள் காணப்பட்டாலும் நாம வந்து அதை எளிதாக நாம வந்து சுதந்திரித்துக் கொள்ளலாம் என்று அந்த காலேப் சொல்லும் பொழுது என்னது, அவன் வந்து ஆபிரகாமுடைய ட்ரூ சீடாக இருக்கிறோம் என்பதை அங்க வெளிப்படுத்துகிறான். ஹல்லேலூயா. அவன் வந்து இந்த கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கு, அந்த ப்ராமிஸ் ஆஃப் தி வேர்ட் என்ன சொல்லப்பட்டிருக்கு, பிரகாரம் கர்த்தர் ஒரு ப்ராமிஸ் கொடுத்திருக்கிறார், அந்த ப்ராமிஸ் தான் அவன் பார்த்தனே தவிர மற்ற சூழ்நிலையை பார்க்காதபடிக்கு அவன் அங்க இருந்தான். அதனால என்ன பண்ணது, கர்த்தர் வந்து ஒரு மகத்தான வெற்றி அவனுக்கு கொடுத்தார். காலேப் ஜோஷுவா என்ன பண்ணாங்க, அவங்க ரெண்டு பேருமே அதுல உறுதியானவர்களா இருந்தாங்க. 12 பேர் போட்டு வந்ததுல 10 பேர் என்ன பண்றாங்க, துர்ச்செய்தி பரப்புகிறவர்களாக இருந்தாங்க. அவங்க தங்கள் கண்கள் காண்கிறதை அவர்கள் வந்து சொன்னாங்களே தவிர அங்க வார்த்தையை பார்க்கல, அந்த வேர்டை பார்க்காதபடிக்கு தங்கள் கண்களால் என்ன பார்த்தாங்க, மாமிச கண்களால் பார்த்ததை அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுகிறாங்க. ஆனா இவன் என்னது, அந்த காண முடியாத அந்த வார்த்தை, அந்த ப்ராமிஸ் வேர்டை வந்து அவன் வந்து அதை பார்த்தான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ப்ராமிஸ் வேர்டு என்ன சொல்லுது, அதை தான் பார்த்தானே தவிர தன்னுடைய மாம்ச பிரமாண கண்கள் என்னை காண்கிறது அதை பார்க்காதபடிக்கு அவன் செய்யும் பொழுது கர்த்தர் வந்து அந்த சத்ருடைய வாசலை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக செய்தார். ஹல்லேலூயா. அடுத்ததாக வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் பார்க்கிறோம். இப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து அவரும் ஆபிரகாமுடைய ஒரு வித்தாக இருக்கிறார். ஆனா வந்து the royal seed of Abraham. Hallelujah. அவர் ராயல் சீடாக இருக்கிறார். மற்றவர்ல இருந்து நேச்சுரல் சீடாக இருக்கிறாங்க, நாம ஸ்பிரிச்சுவல் சீடாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து வந்து ராயல் சீடாக இருக்கிறார். ஏனென்றால் அவர் வந்து என்னது, here come one by virgin birth. Hallelujah. அவர் வந்து என்னது, கன்னி பிறப்பின் மூலமாக அவர் வந்தவர். மற்றவர்கள் எல்லாரும் வந்து மாம்ச பிரமாணமாக பிறந்தவர்கள், மாம்ச பிரமாண சந்ததியாக இருக்கும் பொழுது அவங்க நேச்சுரல் சீட் என்று அழைக்கப்படுகிறார்கள். கர்த்தராக இயேசு கிறிஸ்து அதே சந்ததியில வருகிறார். ஆனா வந்து இவர் ராயல் சீடாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதர் நேச்சுரல் வாஸ் பார்ன் பை நேச்சுரல் பர்த், திஸ் மேன் வாஸ் பார்ன் பை விர்ஜின் பர்த். ஐ மீன் அவர் கன்னி பிறப்பை பிறக்கும் பொழுது அங்க வந்து அவர் வந்து ஒரு அவர் வந்து ராயல் சீடாக இருக்கிறார். ஹல்லேலூயா. He conquered everything. Amen. இயேசு கிறிஸ்து உலகத்தில் வரும் பொழுது எல்லாவற்றையும் அவர் வந்து அவர் கான்கர் பண்ணார், ஜெயிக்கிறவராக இருந்தார், எல்லா சிக்னஸை ஜெயித்தார். இன்னும் வந்து அவர் அவருடைய பிரச்சனத்தில் எதுவுமே நிற்க முடியல. அவருடைய அந்த 3.5 வருஷம் ஊழியத்துக்கு முன்பதாக எதுவுமே அவரை எதிர்த்து நிற்க முடியல. அவர் வந்து எல்லாவற்றையுமே அவர் வந்து ஜெயித்தார். அவர் அந்த டெம்டேஷன்ஸ் அவங்க ஜெயித்தார். அவர் வந்து அங்கே வந்து He conquered both death and hell. Hallelujah. அவர் மரணத்தையும் பாதாளத்தையும் அவர் ஜெயித்தார். அமேன். அப்படியாப்பட்ட ஒரு அங்க ஒரு பெரிய ஒரு கான்கரராக அவர் இருந்தார். அங்க கர்த்தர் வந்து எல்லா அந்த டெம்டேஷன்ஸை ஜெயித்தார். அங்க இப்பொழுது என்னது, நிறைய பேரால அந்த டெம்டேஷன்ஸை ஜெயிக்க முடியாம இருக்கிறது, அங்கே பெருமை வருகிறது. நிறைய சபை வார்த்தையை எவ்வளவு கேட்டாலும் என்னது அந்த பெருமை வரும் பொழுது அந்த பெருமையை வந்து அவங்களால ஜெயிக்க முடியாதபடிக்கு பெருமையான வார்த்தைகளை பேசுகிறார்கள் என்று பார்க்கிறோம். யாக்கோபு 4:6 வாசிப்போம்.
அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது.
பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். இன்னைக்கு அநேகரால என்ன பண்ண முடியல, இந்த டெம்டேஷன்ஸ வந்து அவர்களால மேற்கொள்ள முடியாதபடிக்கு பெருமையான வார்த்தைகளை பேசுறாங்க, தங்களை குறித்து பெருமையாக பேசுறார்கள். அப்படியாக இருக்கும் பொழுது கர்த்தர் வந்து பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் என்று கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்ன வரும்பொழுது அவருக்கு நிறைய கிரெடிட்ஸ் வந்தது, அதனால அவர் அங்க பெருமைப்படல. டெம்டேஷன்ஸ் அவர் ஜெயிச்சாரு, எல்லாவற்றையும் அவர் ஜெயிச்சாரு. கல்வாரி சிலுவையில போகும் பொழுது நமக்காக எல்லாவற்றையும் அவர் கான்கரேட் பண்ணார். ஹalleluya, he conquered everything. amen. எல்லாவற்றையும் அவர் சிக்னஸ் இது பண்ணார். அவர் வந்து நமக்கு வந்து வியாதி, டெத், சிக்னஸ் எல்லாவற்றையும் நமக்காக அவர் வந்து அங்க ஜெயித்தார் என்று பார்க்கிறோம். 1 Corinthians 15:55 வாசிப்போம்.
மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாய பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம்.
இங்க வந்து எல்லாவற்றையும் கர்த்தர் ஜெயித்தார். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று எல்லாவற்றையும் கர்த்தர் ஜெயித்தார். இப்ப என்ன பண்ணிருக்காரு, He gave us the keys. Hallelujah. நமக்கு வந்து அந்த கீஸ நமக்கு வந்து கொடுத்திருக்கிறார். அந்த கீஸை கொண்டு நம்ம என்ன பண்ண முடியும்? மத்தேயு 16:19 வாசிப்போம். இருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஹalleluya, he conquered the grave, rose up on the third day for our justification. நம்மை வந்து அவர் நீதிமானாக்கும்படியாக அவரை வந்து தன்னை வந்து அவர் பாதிவையாக அவர் வந்து மாற்றிக்கொண்டார். நம்மை அவர் வந்து நீதிமானாக்கி இருக்கிறார். ஹalleluya. Romans 4:23-24 வாசிப்போம்.
அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை மரித்தோர் எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார்.
பார்க்கும்பொழுது என்னது, அவர் நமக்காக ஒப்பு கொடுத்து அதை நம்ம வந்து விசுவாசிக்கும் பொழுது அது வந்து நமக்கு ஜஸ்டிபிகேஷனை கொண்டு வருது, அது நம்மளை வந்து நீதிமான்கள் ஆக்குறது. ஹalleluya, அவர் நம்மை நீதிமானாக்கும்படியாக அவர் வந்து தன்னை பாவமாக அவர் ஒப்பு கொடுத்தார். அதை நாம் என்ன பண்ணுவோம், அவர் வந்து நம்ம விசுவாசிக்க வேண்டும். நம்ம என்னது அதை கிளைம் பண்ண வேண்டும். அதை ஃபெய்த் நம்ம விசுவாசமானது அதை நம்ம வந்து அவர் நான் எனக்காக அதை வந்து அவர் அதை சம்பாதித்தார் என்ற ஃபெய்த் நமக்கு வரும்பொழுது அதை நாம் வந்து பெற்றுக்கொள்ள முடியும் என்று பார்க்கிறோம். ஹalleluya, நாம் நவ் வி ஆர் மோர் தேன் கான்கரர்ஸ். ஹalleluya, நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். ரோமர் 8:37 வாசிப்போம்.
இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமே.
நாம் அன்பு கூறுகிறவர்கள் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். ஹalleluya, இயேசு கிறிஸ்துவின் அந்த பரிசுத்தாவி நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது முற்றிலும் நாம் வந்து ஜெயம் கொள்ளுகிறவர்களாக நம்ம மாற்றுகிறோம், நம்ம கான்கரராக மாற்றுகிறது. அங்க அன்னைக்கு ஆபிரகாமுக்கு அந்த சொல்லப்பட்ட அந்த வார்த்தையானது நமக்கு அதை நிறைவேறும். நம்ம ஸ்பிரிச்சுவல் சீடாக இருக்கிறோம். சாத்ருவின் வாசலை நீ சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொன்ன அந்த வாக்குத்தத்தமானது நமக்கு இன்னைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். ஹalleluya, அவர் நேற்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறார். அன்னைக்கு சொன்ன அதே அற்புத காரியத்தை வந்து நாம வாழ்க்கையில வந்து இன்னைக்கு அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். We are more than conquerors. The only thing we have to do is possess it. Hallelujah.
Amen.
It is, it's already conqueror. Kathra namana ellavatin jeyithu vittar. Everything he conquered everything. Ippo nama seiya vendadhu adai sudandhirithukolla vendum. Amen. Andha vaarthai adu nama viswasikka vendum. Andha faith namakku irukkum bodhu nama enna seigirom adukku kathrude vaarthainale adai nama vande adai sudandhirithukolligirom endru paakrom. Yovan 14:14 vasippom.
என் நாமத்தால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன்.
Ask the Father anything in my name என்று சொல்லுங்க. என் நாமத்தால் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று சொல்லும்பொழுது எல்லாவற்றையும் அவர் அங்கே ஜெயித்து விட்டார். இப்போது நாம செய்ய வேண்டியது என்னது? அவருடைய நாமத்தினாலே நாம அதை வந்து கேட்டதை கிளைம் பண்ண வேண்டியதா இருக்கிறது. 2000 வருஷத்துக்கு முன்பதாக இருந்தாலும் இப்பொழுது என்னது, அதே தேவன் வந்து இன்னைக்கும் நம்ம மத்தியிலே அதே வல்லமையோடு அவர் ஜீவிக்கிறார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அன்னைக்கு அவர் செய்த அதே அற்புதத்தை இன்னைக்கு நமக்கு நம்ம மத்தியிலே செய்ய முடியும். நாம செய்ய வேண்டியது என்ன? கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். நாம வந்து ஆபிரகாமுடைய அந்த ஸ்பிரிச்சுவல் சீடு என்பதை நாம வந்து அந்த ரெவலேஷனை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். வேர்ட் டெஸ்ட் வரும்பொழுது அந்த வேர்ட் டெஸ்டை நம்ம வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வேர்ட் டெஸ்ட் நமக்குள்ள வரும்பொழுது அது நமக்கு சோதனை கொண்டு வந்தாலும் அந்த சோதனை என்னது, அதை ஜெயிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு வந்து கிருபை செய்வார் என்று பார்க்கிறோம். இப்படின்னா என்ன கேட்கிறார்? இஃப் யூ கான்ட் டேக் த வேர்ட் டெஸ்ட், இஃப் யூ டவுட் இட், லிட்டில் சஸ்பீஷியஸ் ஆஃப் இட், you can't hardly believe, then don't you come in the prayer line enna solla marubadiyaga prasanga starting la adhu dhaan solraaru kadaisila enna solraaru endral ungalaala vanda and word test eduthukolla mudiyavittal adhula neenga sandhega padivirgal endra ஒரு சிறிய வந்து ஒரு சஸ்பீஷியஸ் இப்படியாக இருக்குமோ அப்படியாக இருக்குமோன்னு உங்களுக்கு ஒரு சந்தேகங்கள் இருந்தா அது உங்களால் வந்து அது நிச்சயமாக அது வந்து விசுவாசிக்க முடியாவிட்டா இந்த ப்ரேயர் லைன்ல வராதிங்க என்று சொல்ல. ஏனென்றால் என்னது, உங்களால் வந்து அதை ப்ரொசஸ் பண்ண முடியாது என்பதை அவர் சொல்லுகிறார். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை நம்ம வந்து நிச்சயமாக நம்ம பிலீவ் பண்ண வேண்டும். ஆபிரகாம் எப்படி விசுவாசித்தானோ, இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ விசுவாசித்தது போல, தானியேலை போல, மோசேயை போல, ஏன்னா நம்ம வந்து விசுவாசிக்கும் பொழுது அந்த வார்த்தைக்கு என்று டோட்டல் நம்ம வந்து சரண்டன்ஸ் நம்ம பண்ணோம், கம்ப்ளீட்டா வந்து செப்பரேஷன் நம்ம கொடுக்க வேண்டும். அந்த வார்த்தைக்கு வந்து முழுமையான ஒப்புக்கூடத்தில் கொடுத்து நம்ம இருக்கும் பொழுது, அது விசுவாசிக்கும் பொழுது, அந்த நேரத்துக்காகவும் அந்த கர்த்தர் அந்த நிறைவேற்றிய நாளுக்காக நம்ம காத்திருக்கும் பொழுது நிச்சயமாக அந்த நிறைவேறுகிறதா நிறைவேற்ற முடியும் என்று பார்க்க. ஹல்லேலூயா. ஏனென்றால் பார்க்கும்போது எபிரேயர் 13:8 வாசிப்போம்.
இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார்.
ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் தி சேம் யெஸ்டர்டே டுடே அண்ட் ஃபாரெவர். ஹல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறார். அந்த விசுவாசத்தை நாம் உடையவராய் இருக்கணும். மெயினா வந்து இப்பொழுது இருக்க அந்த காலத்துக்கு வந்து அந்த விசுவாசம் நமக்கு வேணும். ஏன்னா பழைய ஏற்பாட்டில் செய்தது எல்லாமே நமக்கு வந்து ஒரு திருஷ்டாந்தமாக இருக்கிறது, ஒரு பேட்டர்னாக இருக்கிறது. அது எல்லாமே நம்ம லைஃப்ல அது நிறைவேற்ற கர்த்தரால் முடியும். அவர் அன்னைக்கும் இருந்த அதே தேவன் இன்னைக்கு எங்க மத்தியில வேர்ட் ஃபார்ம்ல இருக்கிறார். அந்த வேர்ட் வந்து எங்களுக்குள்ள ஜீவிக்கிறது, பரிசுத்தாவியானவர் வந்து எங்களுக்குள்ள ஜீவிக்கிறார் என்ற அந்த விசுவாசத்தை உடையவர்களாக இருக்கும் பொழுது அது நிச்சயமாக வந்து கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை அவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. தி ரியல் சீட் ஆஃப் ஆபிரகாம் பிலீவ்ஸ் இட். கர்த்தருடைய ஆபிரகாமுடைய உண்மையான வித்து வந்து அதை விசுவாசிக்கும் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை வந்து நமக்குள்ளே இருக்க வேண்டும். அந்த வார்த்தை நமக்குள்ளே இருக்கும் பொழுது அது நிச்சயமாக நிறைவேறும். யோவான் 15:7 வாசிப்போம்.
நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும்.
நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொல்லி வார்த்தையின் அவருடைய வேர்டு நமக்குள்ளே இருக்க வேண்டும். கர்த்தருக்கு அவருடைய அந்த வேர்டு நமக்குள்ளே இருக்கும் பொழுது அந்த ஹோலி ஸ்பிரிட் நமக்குள்ளே வருகிறது. அந்த வேர்டை நம்ம பிலீவ் பண்ணுகிறோம். அதற்கென்று நமக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தருடைய பரிசுத்தாவியை நமக்கு கட்டளையிடுகிறார். நாம என்னது, பரிசுத்தாவி பெற்ற ஒரு மனுஷன் என்ன ஜபிச்சாலும் அதை கர்த்தர் கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. நமக்கு தேவையா இருக்கு. ஜபத்தில் இருந்து என்னது முக்கியமான கீயே வந்து அந்த ஃபெய்த் தான். ஹல்லேலூயா. அந்த ஃபெய்த் விசுவாசத்திலே குறைவு உள்ளவர்களாக இருந்து எவ்வளவு ஜபிச்சாலும் எவ்வளவு அழுது ஜபிச்சாலும், ஒரு சில சபைகள் என்ன சொல்றாங்க, நீங்க வந்து அன்னால் அழுது ஜபித்தா அதனால் நீங்களும் வந்து அழுது ஜபிக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லும் பொழுது ஒரு அது வந்து ஒரு நேச்சுரலா வராதபடிக்கு இவங்க ஒரு ஆர்டிபிஷியலா வந்து அழுது ஜபிக்கும் பொழுது அதெல்லாம் வந்து நிறைவேறும். உண்மையிலே ஃபெய்த் வேணும். அன்னால் ஜபிக்கும் பொழுது அதிக விசுவாசம் உள்ளவர்களாக தான் ஜெயிச்சா அவள் வந்து அந்த வார்த்தை அவள் வந்து வாழ்க்கையில அது நிறைவேறியது என்று பார்க்கிறோம். அதே போல என்னது உண்மையில அந்த ஃபெய்த் நமக்கு இருக்கு. அந்த ஃபெய்த்தோட நம்ம ஜெபிக்கும் பொழுது நாம என்ன கேட்டுக்கொள்கிறோமோ அதை வந்து கர்த்தர் வந்து நமக்கு உங்களுக்கு செய்யப்படும் என்று சொல்லியிருக்கும் பொழுது இது கர்த்தருடைய வார்த்தையா இருக்கிறது. ஹல்லேலூயா. அது கர்த்தருடைய வார்த்தையா இருக்கும் பொழுது அதை நம்ம பிலீவ் பண்ண வேண்டும். இது நமக்கு கொடுக்கப்பட்ட ப்ராமிஸ். நீங்க வந்து என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்ற அந்த ப்ராமிஸ் வேர்டு நம்ம கொடுக்கப்பட்டிருக்கும் பொழுது அதை நம்ம பிலீவ் பண்ண வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம என்னது அது நமக்கு என்னது இந்த உலகத்துல நம்ம என்ன கேட்கிறோமோ அதெல்லாம் அது கர்த்தர் கொடுக்கிறார். அதில் மட்டும் இல்லாமல் என்னது மறுமையிலும் கர்த்தர் வந்து நமக்கு என்ன ஆசீர்வாதத்தை வைத்திருக்க அதையும் நம்ம வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த இதுதான் நமக்கு மெயினான கோலாக இருக்கிறது. எட்டர்னல் லைஃபை நமக்கு கொடுப்பேன், அந்த மில்லினியத்தை கொடுப்பேன், பாடி சேஞ்சை கொடுப்பேன் கர்த்தர் வாக்களித்திருக்கும் பொழுது அவருடைய வருகைக்காக நம்ம காத்திருக்கிறோம். அந்த வருகையிலே நாம வந்து கைவிடப்பட்டு போகக்கூடாது. அந்த நாளுக்காக நாங்கள் காத்திருக்கோம். அதுக்காக எங்களை ஆயத்தப்படுத்தணும். நாங்கள் வந்து அந்த வருகளை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அந்த ப்ராமிஸ் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அதிலே நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறோம். அது நிச்சயமாக நிறைவேறும். ஹல்லேலூயா. அதுதான் ஒவ்வொரு கிறிஸ்துவனுடைய அது விசுவாசமாக இருக்க வேண்டும். அதுதான் வந்து மெயின். மற்ற உலக காரியங்கள் எல்லாமே அழிஞ்சு போகிறது. எல்லாமே நம்ம வந்து அது நம்ம எல்லாத்தையும் கர்த்தர் நமக்கு எல்லாத்தையும் வெற்றி கொடுத்தாலும் அது எல்லாமே அழிந்து போறதா இருக்கிறது. மரித்தவன் உயிரோட வாழ்ந்தாலும் மறுபடியும் அவன் மறிக்க லாசரும் மறிச்சு உயிரோட வந்தான், ஆனாலும் அது அவனுக்கு பிரயோஜனம் கிடையாது, அவன் மறுபடியும் மறிக்க தான் போகிறான். ஆனா வந்து இந்த எட்டர்னல் லைஃப் வரும் பொழுது அது நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்கிறது, நித்தியமான ஆசீர்வாதங்களை அது கொடுக்கிறது. அந்த நாளுக்காக நான் காத்திருக்கேன். அந்த நாள்ல நான் வந்து எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அந்த ஃபெய்த் தான் நமக்கு தேவையா இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் வந்து உண்மையிலே வந்து ஆபிரகாமுடைய ட்ரூ சீடாக இருக்கிறேன். அந்த ஃபெய்த் நமக்கு வேணும். ஆமென். அதே உடையவர்களாக இருக்கும் என்றால் கர்த்தருடைய வருகையில நாம நிச்சயமாக எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று பார்க்கிறேன். இங்கே சகோதரன் பிரானம் என்ன சொல்ற கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நான் வந்து சின்ன வயசுல இருந்து நான் வந்து இப்பொழுது வயசு ஃபுல் பீல்ட்ல நிற்கும் போது வயசானவனா நிற்கிறேன். என்னுடைய ஒரே ஒரு அச்சீவ்மெண்ட்டை தான் நான் வந்து எதிர்நோக்கி இருக்கிறேன். மை ஒன்லி அச்சீவ்மெண்ட் ஐ ஹவ் எவர் ஹேட் இஸ் டு சீ ஜீசஸ் கிரைஸ்ட் கம்மிங். ஹல்லேலூயா. எல்லாமே நான் சிறு வயதுலேருந்து இன்னைக்கு உள்ள நாள் நான் வளர்ந்து ஓல்டு ஏஜில் வந்திருக்கேன். என்னுடைய வாஞ்சை வந்து அவருடைய வருகை தான் என்னுடைய வாஞ்சையாக இருக்கிறது. அதுக்காக தான் நான் வந்து என்னுடைய லைஃப் முழுவதும் நான் கொடுத்துருக்கிறேன். நான் வந்து கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் எல்லாவற்றையும் நான் விசுவாசிக்கிறேன். பைபிள் சொல்லுகிற அந்த ஸ்டோரிஸ் எல்லாமே நான் வந்து அதை நான் விசுவாசிக்கிறேன். அவருடைய வருகையின் நாளில் த ஜீசஸ் கிரைஸ்ட் கம்மிங் ஃப்ரம் ஹெவன்ஸ் to receive his own people. Hallelujah. அவருடைய தன்னுடைய சொந்த ஜனத்தை அவர் மீட்டுக் கொள்வதற்காக அவர் வந்து பரலோகத்திலிருந்து இறங்கி வருவார். அந்த நாளுக்காக தான் நான் வந்து காத்திருக்கிறேன். எல்லா காரியத்துக்கும் மேலாக அதுதான் நான் காத்திருக்கேன். அதுக்காக தான் என்னுடைய வாழ்க்கையை நான் அர்ப்பணித்திருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அவருடைய லைஃப் என்னது இங்க மேட்ச் ஆகிறது. ஹல்லேலூயா. அங்க ஆபிரகாம் சீட் என்பதை மேட்ச் பண்ணிடுறது. என்னது டோட்டல் செப்பரேஷன் உலகத்துக்கு என்று முதன்முதமாக பிரித்தெடுக்கப்பட்டு கர்த்தருக்கு ஜீவித்தை செய்தார். அவர்களை பசுத்தாவியான வரும்பொழுது அநேக அற்புதங்களை அவர் மூலமாக செய்தார். அவர்கள் கர்த்தர் வந்து நிச்சயமாக நாமளும் வந்து அதே விசுவாசத்தை உடையவர்களாக இருப்போம் என்றால் நிச்சயமாக நாம ஒரு நாள் பிரணாம பார்ப்போம். ஹல்லேலூயா. நாம வந்து அதே விசுவாசத்தை உடையவர்களாக இருக்கும் பொழுது அந்த ஃபெய்த் நம்மளை எங்க கொண்டு போய் சேர்க்கிறது என்றால் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ப்ராமிஸை அது நிறைவேற்றுகிறது. அந்த அவருடைய வருகை நாளில் நம்ம எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது நாம அது வந்து வானத்தில் நம்ம உடவு கூட ஆகாயங்களை நம்ம எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அங்கே நாம எல்லா பார்ப்போம். உலக காரியங்கள் அவன் என்ன பண்ண ஆபிரகாம் வந்து தன்னுடைய மகனை காட்டிலும் கர்த்தரை வந்து அதிகமாக நேசித்தான் என்ற போல அதே போல உலக காரியங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக நம்ம கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நேசிக்கும் பொழுது அவருக்காக நம்ம ஜீவிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே நம் அனைவரும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான மாலை வேளையிலே மட்டுமாக உங்களுடைய வசனங்களை தியானிக்க நீ கிருபை செய்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்கள் முத்துப்பிதாவாகிய ஆண்டவர் ஆபிரகாமுடைய ஆண்டவர் அந்த காரியத்தை நாங்கள் பார்த்தோம் கர்த்தாவே, அது எங்களுக்கு ஒரு பேட்டர்னாக இருக்கிறது. அவனோட ஃபெய்த் ஆண்டவரே அதிகமாக அவன் பெற்றிருந்தான். அந்த விசுவாசமானது அவனுடைய வாழ்க்கையிலே அதிக அற்புதத்தை செய்தது என்பதை நாங்கள் காண்கிறோம் கர்த்தாவே. அதே போல விசுவாசம் உடையவர்களாக எங்களை மாற்றம் கர்த்தாவே. இந்த வேளையிலே இப்பொழுது இருக்க இந்த சர்க்கம்ஸ்டான்சஸ் ஆண்டவரே எங்களுடைய விசுவாசத்தை அது குறைக்காதபடிக்கு இன்னும் அதிக விசுவாசம் உள்ளவர்களாக எங்களை மாற்றட்டும் கர்த்தாவே. நாங்கள் ஆண்டவரே நேரத்துக்கு நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருப்போம் என்று சபைகளிலே சபையிலே வந்து நேரடியாக ஆராதிப்போம் என்று நாங்கள் ஆண்டவரே நினைத்துக் கொண்டிருந்தோம். ஆனாலும் ஆண்டவரே சூழ்நிலையானது இப்பொழுது எங்களை வந்து சபைக்கு கூடி வந்து ஆராதிக்க முடியாதபடி செய்திருக்கிறது. இந்த வேளையிலும் எங்களுடைய விசுவாசமானது தளர்ந்து போகாதபடிக்கு அதிக விசுவாசம் உள்ளவர்களாக எங்களை மாற்றும் கர்த்தாவே. வருகின்ற நாளிலே ஆண்டவரே சபை கூடி வந்து உமக்கென்று நாங்கள் ஆராதனை செய்யும்படியாக கிருபை செய்தல்லும். அந்த நேரம் வரும் ஆண்டவரே எங்களை அதிக விசுவாசம் உள்ளவர்களாக மாற்றும் கர்த்தாவே. உம்முடைய வருகை நாளை நாங்கள் காண வாஞ்சையா இருக்கிறோம் கர்த்தாவே. அந்த வாஞ்சையை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். அந்த பிராமிசை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கும் பொழுது அந்த பிராமிசை நாங்கள் அடைவதற்கு அதிக விசுவாசம் தேவையா இருக்கிறது, அதிக ஒபீடியன்ஸ் தேவையாக இருக்கிறது, ஆண்டவரே கம்ப்ளீட் செப்பரேஷன் தேவையா இருக்கிறது. அனைவருக்கும் ஆண்டவரே நீர் அதை கட்டளையிட்டல்லும் கர்த்தாவே. இந்த வார்த்தையானது மனம் திரும்பாதவர்களை அது மனம் திரும்பும்படியாக செய்யட்டும் கர்த்தாவே. காலம் கடைசியாக இருக்கிறது, பேழை அடைபடும் வேலையில் நாங்கள் இருக்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாக தங்களை முழுமையாக ஒப்பு கொடுத்து உலகத்துக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டு உமக்கென்று கீழ்ப்படுகிறவாக உம்முடைய வார்த்தைக்கென்று டோட்டல் சரண்டர் பண்ணும்படியாக உமக்கென்று ஒரு நண்டரே ஒரு நண்டரே ஒரு கம்ப்ளீட் செப்பரேட்டட் லைஃபை நாங்கள் வாழும்படியாக ஒவ்வொருவருக்கும் நீ கிருபை செய்தலும் கர்த்தாவே. உலக காரியங்களை மேற்கொள்ளாதபடிக்கு இந்த சத்ருவின் வாசல்களை நாங்கள் அன்று சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக செய்தலும் கர்த்தாவே. எங்களுக்கு கொடுத்தப்பட்ட அந்த வாக்கு தத்தமானது அது எங்கள் வாழ்க்கையில நிறைவேறட்டும் கர்த்தாவே. இன்னும் ஆண்டவரே உம்முடைய வருகைக்கென்று எங்களை ஆயத்தப்படுத்தும், எங்களை தகுதிப்படுத்தும் கர்த்தாவே. எங்களுடைய குற்றங்கள் குறைகள் எங்களுடைய மீறுதல்கள் எங்களுடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே தயவாய் மன்னித்தருளும். எங்களை உம்முடைய சமூகத்திலே எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம் கர்த்தாவே. எங்களை ஆயத்தப்படுத்தும், எங்களை தகுதிப்படுத்தும் கர்த்தாவே. எல்லாவற்றையும் நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். மீதியான காரியங்கள் அனைத்தும் உம்மிடத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. நீர் ஒருவர் மாத்திரமே எங்கள் மத்தியிலே மகிமைப்படுவீராக. கர்த்தரும் மீட்பரும் அருமை இரட்சகராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன். ஆமென்.